சாந்தி, எல்லாரும் குஷி குஷியா இருக்கீங்களா, குளிர்ச்சியா இருக்கீங்களா? 16/6/2018 இன்று முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. பாபா எப்படி எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கிறாரோ அதே மாதிரி நாமளும் மலராகி அனைவருக்கும் சுகம் கொடுக்கணும். அனைத்து தெய்வீக குணங்கள் அப்படிங்கிற நறுமணமிக்க மலராகி எல்லோருக்கும் சுகத்தை கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம அவருடைய குழந்தை, சுக வல்லலுடைய குழந்தைன்னா நம்மளும் சுகத்தை தான் கொடுக்கணும். கேள்வி, பாபா குழந்தைங்களை சந்திக்கும் பொழுது ஒரு விஷயத்த ரொம்ப இனிமையான வார்த்தையா கேக்குற, இனிமையான வார்த்தையில அது என்ன விஷயம்? இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளே, குஷியா இருக்கிறீங்களா? குஷி குஷியா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? இதுதான் கேக்குற பாபா சந்திக்கும் போதெல்லாம், குஷியா இருக்கிறீங்களா? அதுதான் இந்த அன்பான வார்த்தைகள் சிவபாபா வாய் மூலமா கேட்கும் பொழுதுதான் நல்லா இருக்குது. பாபா கேக்குற குழந்தைகளே, திருப்தியா இருக்கிறீங்களா? குஷியா இருக்கிறீங்களா? அல்ல இது சரியில்ல அது சரியில்லன்னு அதிருப்தியா கவலையா இருக்கிறீங்களா? அன்பா கேக்குற திருப்தியா இருக்கிறீங்களா? திருப்தியா இருக்குதா? குஷியா இருக்குதா வாழ்க்கை, பிராமண வாழ்க்கை அப்படின்னு அன்பா கேக்குற. ஏன் தெரியுமா கேக்குறாரு? இருக்கிறது யுத்த மைதானம். இங்க நம்மளோட ஆயுதமே குஷி திருப்தி தான். யுத்த மைதானத்துல குழந்தைங்க இருக்கிறீங்கன்னு பாபாவுக்கு தெரியும். மாயை பலவானாகி குழந்தைங்களை அப்புறப்படுத்துறதுக்கு வருது, பாபா விட்டு வெளியேற்றுறதுக்கு வருது. பாபா கிட்ட போவியா போவியான்னு பல ரூபத்துல வருது. காமம் ரூபத்துல கோபம், பற்று, போறாம, பேராச, என்னென்னமோ ரூபத்துல வருது. நிரம்பி இருந்தீங்கன்னா வண்டி போய்கிட்டே இருக்கணும் பாபாவை நோக்கி. கொஞ்சம் திருப்தி இல்ல அப்படின்னா மாயை பின்னாடி போயிடுவீங்க. அதுதான் பாபா சொல்லுங்க, மெயின் என்ன? அது குஷியா இருக்கிறீங்களா, திருப்தியா இருக்கிறீங்களா, அதுதான் மெயின். அதனால்தான் பாபா சொல்றார், மாயை வென்றவர் ஆகிட்டீங்களா, எப்பவும் சக்திசாலியான குருவுடைய நினைவுல இருக்கிறீங்களா, சக்திசாலியான நினைவுல இருக்கிறீங்களா, குருவுடைய சக்திசாலியான நினைவுல இருக்கிறீங்களா, குஷி இருக்குதா? இந்த நினைவு சக்திசாலியா இருக்குதா? நினைவு ஸ்லைட்டா பாத்தீங்கன்னா எப்பவுமே இருக்கும் எல்லா பாபா குழந்தைக்கும், ஆனா சக்திசாலியா இருக்குதா? ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சுனாலே ஸ்லைட்டா நினைவு வந்து நிரந்தரமா வர ஆரம்பிச்சிருக்கு, ஆனா சக்திசாலியா இருக்குதா? சக்திசாலியா இருக்கும்போது என்ன, அப்படியே மயங்கி கிடப்போம் பாபாடு. சுத்தி என்ன நடந்தாலும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, குஷி குஷி குஷி. ஏன்னா செய்பவர் செய்விப்பவர் பாபா. அப்படி இருக்கிறீங்களா? திருப்தி எப்ப இருக்கும், மகிழ்ச்சி எப்ப இருக்கும் பிராமண வாழ்க்கையில? பாபா நினைவுல மூழ்கி இருந்தாதான் இருக்கும். சோ அதுதான் புராண கதைகளை பாத்தீங்கன்னா அடிக்கடி பிரச்சனைன்னு வரும்போது கடலுக்குள்ள போய் அப்படியே மூழ்கி இருப்பான். பிள்ளையார ஒரு தடவை அரைக்கி துரத்திட்டு வரும், அப்ப பாத்தீங்கன்னா நான் கடலுக்குள்ள இருக்கிறேன் துரத்தம். அப்ப என்ன, பாபாடைய அன்புல மூழ்கி இருக்க, அன்பு கடல்ல மூழ்கி இருக்கிறேன். அப்ப குஷியா இருக்கு ஒரு பாபா. பாபா சிரிப்பாரு, குழந்தை பயமா இருக்கா? இல்ல பாபா நீ இருக்கிற, குழந்தை திருப்தியா இருக்கிற, கண்டிப்பா இருக்கிறேன் பாபா, குஷியா இருக்க, ரொம்ப குஷியா இருக்கிறேன் பாபா, அப்படி சொல்லிட்டே இருக்கிறீங்களா பாக்குறேன். அப்படி பாபா கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சு நினைச்சு அவர் கூட பேசிக்கிட்டே இருக்கோம். பாடல், தாயே தாயே ஓம் சாந்தி. மாதா, சிவ பகவானுடைய மகா வாக்கியம், சிவன் அப்படின்றது எந்த சரீரத்துடைய பேரும் கிடையாது. சிவன் பேரே வைக்க கூடாது யாருக்கும் இல்லையா? ஏன்னா அது சரீரத்துடைய பேரே கிடையாது, பரமாத்மா ஆத்மா ஒளி, அந்த ஒளியுடைய பேரு சிவன். அவர் எடுக்கிற சரீரத்துடைய பேரு கிடையாது, அதுவும் கடனாதான் எடுக்கிறாரு பிரம்மாவுடைய சரீரத்தை. அது சிவன் சொல்ல முடியாது, ஏன்னா பிரம்மாவுடைய சரீரம் அல்லது பிரம்மா பகவான் கிடையாது. பிரம்மா கூட என்ன சொல்றாரு, நான் சொல்றேன்னு சொல்ல, சிவ பகவானுடைய மகா வாக்கியம்னு தான் சொல்ற. இந்த பிரம்மாவுக்கும் அப்பா இந்த சிவன், பிரம்மாவுக்கும் அப்பா இந்த சிவன். படைக்கும் தந்தை கண்டிப்பா மூலவதனவாசியா உயர்ந்ததிலும் உயர்ந்தவராத்தான் இருப்பார். பிரம்மா விஷ்ணு சங்கரர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் சொல்ல மாட்டாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரே ஒரு படைப்பவர் பாபா தான். ஏன்னா அந்த பிரம்மா விஷ்ணு சங்கரையும் படைப்பவர், அவரு தான் உயர்ந்தவர். எல்லாருக்கும் அப்பா அவரு தான். அந்த உயர்ந்த தந்தைக்கு தெரிந்து உயர்ந்த ஆஸ்தி அடையிறதுக்காகத்தான் நாம வந்திருக்கிறோம். லட்சுமி நாராயண் என்ற அதுதான் மனிதன் அடையக்கூடிய மிக உயர்ந்த நிலை, அதுதான் நாராயணன். அதை அடையிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். சொர்க்கத்தை படைப்பவர் நம்ம அப்பா. அந்த அப்பா நம்ம முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற முரளி நடத்திட்டு இருக்கிற. ஆனா அந்த அப்பாவுக்கு உடல் கிடையாது, அதனால தாயும் வேணும். உடல் வேணும்ல, அதனால தாய் தந்தையரும் வேணும். அதனாலதான் நீயே தாயும் நீயே தந்தையும் அப்படின்னு பாடுறாங்க. இத சுயம் சிவபாபாவே சொல்றாரு, நான் இந்த பிரம்மா உடல்ல வந்து உங்களை படைக்கிறேன், பிரம்மா வாய் வழியா படைக்கிறேன். அதனால நீங்க உங்களை என்னன்னு சொல்ல முடியும், வாய் வழி வம்சத்தினர். அப்ப இது எப்படி படைக்கிற, வாய் வழிய இந்த ஞானத்தை கேட்டு பிறக்க. யாரு படைக்கிறாரு, பிராமணர்கள். பிரம்மா வாய் வழியா படைக்கப்பட்டதுனால நம்ம பேர் என்ன, பிராமணர்கள். ஆனா வாய் வழியா படைச்சா கூட தாய் இல்லாம படைக்க முடியாது, ஏன்னா வாய் வழியா படைக்கிறாரு அப்படின்னாலே அவருக்கு ஒரு உடல் இல்ல, இறைவனுக்கு உடல் இல்ல. உடல் வேணும், அந்த உடல் யாருடைய உடல் எடுக்கிறாரோ அவருதான் தாய். ஆக பிரம்மா தாயாக இருக்கிறார். அப்ப பாருங்க, கடவுள் உலகத்தை படைச்சன எல்லா மதத்திலும் சொன்னாலும் இங்க பிரம்மா படைச்சாருன்றாங்க. அந்த மகிமை பிரம்மாவுக்கு கொடுத்துடுறான். ஆனா உண்மையிலே படைக்கிறது நம்ம சிவபாபா தான், இருந்தாலும் பிரம்மா மூலமாத்தான் படைக்கிற. கடவுளாலேயே தாய் இல்லாம படைக்க முடியாது, எவ்வளவு சூப்பர் இல்லையா. அதனால பிரம்மா தாயாக இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த தாய் வந்து பிரம்மகுமாரிகள் நிறைய பெண்கள் இல்லையா, அவங்கள பாலனை செய்ய முடியாது. ஆண் உடல்ல இருக்கிற தந்தை ரூபத்துல இருக்கிறார், அதனால தாயின் ரூபமும் வேணும் இல்லையா. அதுக்குதான் மம்மாவை நிமித்தம் வைக்கிறான். பிரம்மா இவர் தாதி அப்படின்னு போட்டிருக்க, பிராக்கெட்ல பிரம்மான்னு போட்டிருக்கிறாங்க. சோ அது ஆக்சுவலா அங்க மம்மா கூட சொல்லிருக்கலாம், பாபா தாதி. ஆக்சுவலா தாதி அப்படின்னு சொல்றோம், தாதி அப்படின்னா வயசானவங்க சொல்றோம் இல்லையா, அப்ப பாட்டி அந்த முறைப்படி. சோ அப்ப பிரம்மா, ஏன்னா சிவபாபா தாத்தான்னு ஒரு ரூபம் வருது இல்லையா, அப்ப தாத்தாவுக்கு மனைவினா இவர் என்ன ஆயிடுறாரு, பாட்டி ஆயிடுறாரு. சோ இது எவ்வளவு புரிஞ்சிக்க வேண்டிய ஆழமான இனிமையான விஷயம். இந்த பிரம்மா அம்மாவாவும் இருக்கிறாரு, அப்பாவாவும் இருக்கிறாரு, அண்ணனாவும் இருக்கிறாரு, பாட்டியாவும் இருக்கிறாரு. ஆனா இது எல்லாருக்கும் டக்குன்னு புரியாது. அந்த பிரம்மாவின் வாய்வழி வம்சாவழியினர் நாம் இதுக்கு பேர் தான் தத்தெடுக்கிறதுன்னு சொல்றது. ஆனா உடல் வழியா பிறந்தவங்களை தத்தெடுக்கிறதுன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா, அதாவது கர்ப்பத்தின் மூலமா பிறக்கிறவங்களை தத்தெடுக்கிறதுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப பாபா கேக்குற சங்கராச்சாரியருடைய அப்பா யார், சம அற்புதமான ரகசியம், சங்கராச்சாரியருடைய அப்பா யார், தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக சங்கராச்சாரியருடைய புது ஆத்மா வந்து பிரவேசமாகுது. எப்படி இந்த பரமபிதா பரமாத்மாவுக்கு பரமாத்மா அதாவது பரமபிதா பரமாத்மா பிரம்மாவுக்குள்ள பிரவேசிச்சாரோ அதே மாதிரி சங்கராச்சாரியருடைய புது ஆத்மா பிரவேசமாகி வாய்வழி வம்சத்தினரை உருவாக்குது. அந்த வாய் வம்சாவளி தான் தொடர்ந்து வருது சன்னியாச தர்மமாக. அந்த தர்மம் ஸ்தாபனையாகுது சங்கராச்சாரியர் மூலமாக. எப்படி பிரம்மாவின் மூலம் பிராமண தர்மம் ஸ்தாபனையாகுதோ அந்த மாதிரி பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்கிறார். ஆத்மாக்கள் என்னுடைய வம்சாவழி அப்படின்னு சிவபாபா சொல்ல மாட்டார். ஏன்னா ஆத்மாக்கள் எப்பவுமே இருக்கு. சிவபாபா பிரஜாபிதா பிரம்மா மூலமா தன்னுடைய படைப்பை படைக்கிறார். நீங்க என்னுடையவர்கள் அப்படின்னு சிவபாபா இந்த பிரம்மா மூலமா சொல்றார். குழந்தைங்களும் சொல்றாங்க ஆமாம் பாபா நீங்களும் என்னுடையவர்கள், பிரம்மா மூலமா, பிரம்மா மூலமா தான் நீங்க குழந்தை ஆக முடியும் அப்படின்னு பாபா சொல்ற. சோ இதுல கொஞ்சம் கட்டாயம் இருக்குது, கட்டாயம் இருக்குன்னு ஒரே ஒரு லைன் கட்டாயம் இருக்கு. அது என்ன கட்டாயம் இருக்குது அப்படின்னா சங்கராச்சாரியருடைய அப்பா யாருன்னு கேக்குறாரு இல்லையா. உண்மையில சங்கராச்சாரியருடைய அப்பா யாரு, சங்கராச்சாரியர்ன்றது அந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வந்த ஆத்மாவை குறிக்குது. மனிதர்களுக்கு அது தெரியாதனால அது அந்த ஆத்மாவுக்கு உடல் கொடுத்தவங்களுக்கு மகிமையை வச்சுட்டாங்க. இப்ப எல்லா மகிமையும் அப்படிதான், இயேசுக்கும் அப்படிதான் மகிமையை வச்சுட்டாங்க, நபிக்கும் வச்சுட்டாங்க இல்லையா. அப்ப சங்கராச்சாரியருடைய அப்பா உண்மையிலே யாரு, சிவபாபா. சங்கராச்சாரியர் அந்த உடல் எந்த உடல்ல வந்தாரோ அந்த உடலுடைய அப்பா அவருடைய அப்பா கிடையாது அப்படின்னு சொல்ற. சோ இதேதான் எல்லாத்துக்கும் பொருந்து. இயேசு உடல்ல வந்த கிறிஸ்துவுக்கு அப்பா சிவபாபா, கிறிஸ்துவுக்கு சரீர அப்பா கிடையாது. தேவகுமாரன் அப்படின்னு சொல்றாங்களா அது கிறிஸ்துவை குறிக்கிறது, இயேசுவை கிடையாது. ஏன்னா இயேசுக்கு தனியா அவங்க அப்பா இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாபா ஒரு வானிலை சொல்லிருக்காரு, ஆண் துணை இல்லாம பெண் கருவுறது சத்தியுகத்துல நடக்காது இல்லையா. அங்க காமம் இருக்காது, இருந்தாலும் கல்யாணம் ஆனாதான், கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி குழந்தை பிறக்கிறது சட்டத்துக்கு புறம்பானதுன்ற, அப்படி சட்டமே கிடையாதுன்றது. அது ஒரு ஆண் துணை. அவரு இயேசு எப்படி வேணாலும் பிறந்துட்டு போட்டோம், ஆனா கிறிஸ்து கிறிஸ்துவுக்கு அப்பா. ஏன்னா கிறிஸ்துவுக்கு லௌகிக அப்பா கிடையாது, கிறிஸ்துவுக்கு தான் கிடையாது. இயேசுக்கு உண்டு யாருன்னு நமக்கு தெரியாது, பட் கிறிஸ்துவுக்கு கிடையாது. அதனால அவருடைய அப்பா சிவன் சொல்றோம். அதே மாதிரிதான் சங்கராச்சாரியர். சோ அந்த ஆத்மா மேல இருந்து வருது, பரிசுத்தமா வருது, அதுக்கு உடல் உள்ள அப்பா கிடையாது. சோ அந்த ரகசியம் வந்து தமிழ்ல கட்டாயிடுச்சு. ஆனா இது ரொம்ப முக்கியமான ரகசியம் மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது. சரி பாபா சொல்றாரு, சோ அதனாலதான் முக்கியமா வந்து ரெண்டு மொழி தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு மொழியில அவசியம் முரளி கேளுங்க இல்லையா. ஏன்னா இவ்வளவு முரளி வந்து டிரான்ஸ்லேட் பண்றது கஷ்டம் தான். சோ இதுல பிரிண்டிங் மிஸ்டேக் வர்றதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சோ அதனால நம்ம ரெண்டு இது படிக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மிஸ் ஆகாம இருக்கும். சரி சபாபஸ்வரர் அப்ப பாருங்க சங்கராச்சாரியர் உடல்ல வந்து அந்த பரிசுத்தாத்மாவுக்கு அப்பா சிவன், இயேசு உடல்ல வந்து கிறிஸ்தாத்மாவுக்கு அப்பா சிவன், ஆனா பிரம்மா உடல்ல வந்து எப்பவுமே பரிசுத்தமா இருக்கிற சிவனுக்கு அப்பா கிடையாது, எந்த அப்பாவும் கிடையாது, லௌகிக அப்பாவும் கிடையாது, அலௌகிக அப்பாவும் கிடையாது, பரலௌகிக அப்பாவும் கிடையாது. பிரம்மா வாய் வழியா வந்து படிச்சு சொல்றாரு இந்த என்னுடையவர்கள், இந்த ஞானத்தை கேட்கிறவங்க தான் அவருடையவர்கள், கேட்காதவங்களுக்கும் அவரு தான் அப்பா, ஏன்னா எல்லாருக்குமே முக்தி கொடுக்கிறார் இல்லையா, ஆஸ்தி கொடுக்கிறார். மற்றபடி ஆத்மாக்களையே நான் தான் உருவாக்கணும்னு சொல்ல முடியாது, அது எப்பவுமே இருக்குதுன்ற. சோ இந்த ரகசியம் தான் மற்ற தர்மத்துல இல்லை. சரி, பாபா சொல்ற பிரம்மா மூலமாத்தான் நீங்க என்னுடையவராக என் குழந்தைகளாக ஆக முடியும், நான் கொடுக்கிற ஆஸ்திக்கு உரியவர்களாக ஆக முடியும். குழந்தைகளே, ஆஸ்திய நீங்க என்கிட்ட இருந்துதான் அடைய முடியும், பிரம்மா கிட்ட இருந்து கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா பிரம்மா கிட்ட கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால யாருக்கிட்ட இருந்த அடையிறீங்களோ அவங்க கிட்டதான் உங்க புத்தி போகும், அவங்களதான் நினைக்கிறோம், ஆனா அவரை பார்க்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டோம், ஒளிப்புள்ளியா இருக்கிறாரு, இந்த ஞானம் எல்லாம் அவருடையது, அவர் காட்டுற அந்த ஞானத்துல உள்ள அன்பெல்லாம் அவருடையது. அன்பா அவரை நினைக்கணும், ஏன்னா அவரு தான் ஆஸ்தி கொடுக்க போற, ஆஸ்திக்கான ஞானத்தை கொடுக்கிறார். சொர்க்கத்தின் ராஜ்ய ஆஸ்திய பாபா கிட்ட இருந்துதான் அடைய முடியும், இவ பாபா கிட்ட இருந்துதான் அடைக்க முடியும். அதனால சொர்க்கத்தை படைப்பவன் நான் தான், என்னை சொர்க்கத்தை படைக்கும் இறை தந்தைன்னு சொல்லப்படுது. பிரஜாபிதா பிரம்மாவை சொர்க்கத்தை ஸ்தாபிக்கும் இறை தந்தைன்னு சொல்ல மாட்டாங்க. அவரை மாஸ்டர் படைப்பவர்னு தான் சொல்ல முடியும், நம்மளும் மாஸ்டர் படைப்பவர் தான் இல்லையா, அதே மாதிரி அவரும் மாஸ்டர் படைப்பாரு. படைப்பவர் வந்து ஒரு சிவ பாபா தான், அவரு தான் தந்தை. என்ன படைக்கிறாரு, சொர்க்கத்தை யார் மூலமா, ஒரு முக்கியமான குழந்தை மூலமா, யார் அது, பிரம்மா மூலமா. அப்ப நாம எல்லாம் யாரு, பிரம்மாவுக்கு குழந்தை, இந்த பிரம்மாவுக்கு அப்பா சிவன், அப்ப நமக்கு அப்பா பிரம்மா, பிரம்மாவுக்கு அப்பான்னா நமக்கு தாத்தா ஆயிடுறோம், அப்ப அவருடைய பேரன் பேத்தி, சிவனுடைய பேரன் பேத்திகள் ஆயிடுறோம் நாம. ஒருத்தர் ஆன்மீக தந்தை, அப்ப பாருங்க ஒரு ஆங்கிள் தேவைப்பா நமக்கு அப்பா, ஒரு ஆங்கிள் நமக்கு தாத்தா. ஒருவர் ஆன்மீக தந்தை, இன்னொருத்தர் சரீர தந்தை. நிராகார ஆன்மீக தந்தை எப்படி வருவாரு, கண்டிப்பா அவருக்கு சரீரம் வேணுமே, ஏன்னா அவருக்கு உடல் கிடையாது. சிவபாபா ஒண்ணும் கடல்ல இலை மேல விரல சூப்பிட்டு எல்லாம் வரமாட்டாரு, சரீரம் வேணும்ல. பிரம்மாவின் வாய் வழியினர் பிராமணர்கள், வாய் வம்சா வழியினர் இந்த பிராமணர்கள். இப்ப பிரம்மாவுடைய தந்தை வேணும் இல்லையா, பிரம்மாவுடைய தந்தை சிவன். அதனால சிவபாபா சொல்றாரு, நீங்க பிரம்மா அல்லது பிரம்மாவின் புதல்வி சரஸ்வதிய நினைவு செய்ய கூடாது, இவங்க மூலமா உங்களுக்கு சிவபாபாவின் நினைவு கிடைக்கிறது. பிரம்மா வம்சா வழியினரில் சரஸ்வதி முதல் நம்பர்ல சென்று விட்டார், ஜெகதம்பாவுக்கு மிகப்பெரிய விழா நடக்குது. ஏன்னா பால பிரம்மச்சாரி தூய்மையா இருக்கிறாரு, தூய்மையின் மூலம் எவ்வளவு புகழ் ஏற்பட்டு விடுகிறது, ஜகதம்பான்ற பேரு இவருக்கு கொடுக்க முடியாது, பிரம்மாவுக்கு கொடுக்க முடியாது. கண்டிப்பா ஜெகதம்பா வேணும் இல்ல, பாபா எப்படி படைப்ப படைக்கிறாரு, பாபா தான் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ருக்மணி சத்யபாமாவெல்லாம் கடத்திட்டு போனாரு, விரட்டினாரு, விரட்டி கடத்திட்டு போனாரு, தன்னுடைய அவர் ஆக்குனாரு, கிருஷ்ணர் அப்படியெல்லாம் ஆக்குனாருன்னு சொல்றாங்க. இப்படி நிறைய பேரை போட்டான், மாவுல உப்பு மாதிரி, அதாவது கொஞ்சோண்டு சில உண்மைகள் அந்த கதையில இருக்குது. நமக்கு பிரம்மா பாபாவும் அப்பாதான், சிவபாபாவும் அப்பாதான், ஆனா இவரு சரீரம் உள்ள அப்பா, சாக்கார தந்தை பிரம்மா பாபா. சிவபாபா சரீரம் இல்லாத தந்தை. அப்ப சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன் அப்படின்னு சொல்றாங்களே, மோகினி அவதாரம். சோ அப்ப என்ன அர்த்தம், பிரம்மா பாபா ஆனா இருந்தாலும் இங்க பெண் தாயாகிறாங்க, அவருக்கு பிறந்த ஐயப்பன் நாம தான். அவருக்கு உடல் இல்லாத காரணத்துல பிரம்மா உடல்ல வருவாரே தவிர, ஒன்னும் ஒரு கடல்ல ஆலை இலை மேல கிருஷ்ணர் குழந்தையாக கால்வரில் சூப்பிட்டு வர மாதிரி காட்டுறாங்களா, அப்படி வர மாட்டாரு சிவபாபா. அப்படி கிருஷ்ணரும் வரல. பிரம்மா வாய் வழியாத்தான் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கும், அதன் மூலமாக படைக்கப்பட்ட வாய்வழி வம்சாவளியினர் தான் இந்த பிராமணர்கள், பிரம்மகுமாரிகள். அப்ப பிரம்மாவும் வேணும் இல்ல, சாரி பிரம்மாவுக்கும் அப்பா வேணும் இல்ல, பிரம்மாவை ஒருத்தர் படைக்கணும்ல. பிரம்மா விஷ்ணு சங்கர் மூன்று மூர்த்திகள், இவங்கள யாரு படைச்சா, அதுதான் சிவன். பிரம்மாவுக்கும் அப்பா சிவன். அதனால பாபா சொல்றாரு, பிரம்மா மூலமா தான் உங்களையும் படிக்கிறோம், மம்மாவையும் படிக்கிறோம், ஏன்னா ஜெகதம்பா. இவர பிரம்மாவை அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா மத்தவங்களை பாலனை பண்ண முடியாது, அதனால மம்மாவை நிமித்தமா வைக்கிறாங்க. இருந்தாலும் பிரம்மா மூலமா உங்களையும் மம்மாவையும் படித்தது நான் தான், அதனால பிரம்மாவையோ மம்மாவையோ நினைக்க கூடாது. அவங்கள பார்த்தா கூட உங்களுக்கு சிவபாபா தான் ஞாபகம் வரணும். அவங்களுடைய அந்த அன்பை பார்க்கும், இது சூப்பரான விஷயம், சம சூப்பரான விஷயம், சம சூப்பர் சூப்பரான விஷயம். என்ன அப்படின்னா, இப்ப பிரம்மா உடல்ல பிரம்ம பாபா ஊட்டி விடுவாரு, அப்ப நமக்கு சிவபாபா ஊட்டி விடுறாருன்னு புரிஞ்சுக்கணும்னு இவ்வளவு நாள் வாணியில சொன்னார். ஏன்னா சிவபாபா உள்ள இருக்கலாம், ஆனா மம்மாவுக்குள்ள சிவபாபா வர்றது இல்ல இல்ல. இருந்தாலும் உங்களுக்கு அங்கேயும் சிவபாபா தான் ஞாபகம் வரணும். ஏன்னா மம்மாவா அவ்வளவு இனிமையா ஆக்குனது யாரு, பிரம்மா பாபா உடம்புல சிவபாபாவே இல்லாட்டினா கூட சிவபாபா தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரம்ம பாபா அவ்வளவு இனிமையானவரை ஆக்குனது யாரு, அது எல்லாரையுமே. நீங்க வேற ஏதாவது ஒரு தாதியை பாக்குறீங்க, சிஸ்டரை பாக்குறீங்க, பிரதரை பாக்குறீங்க, பயங்கர அன்பா இருந்தாலும் அந்த மாதிரி அன்பா ஆக்குனது யாரு, அவருகிட்டதான் புத்தி போகணும், தேகதாரி கிட்ட மாட்டிக்க கூடாது. அதே மாதிரி சென்டர்ல ஒரு சிஸ்டர் பிரதர் சூப்பரா கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா புத்தி பாபா கிட்ட போகணும். இவ்வளவு சூப்பரா எடுக்க வச்சது யாரு, போகணும், அதுதான். இவங்க சூப்பரா எடுக்கிறாங்களே அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ இதே ஞானத்தை உல்டாவா புரிஞ்சுக்கிறதும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்க யாரு எடுத்தாலும் சிவபாபா தான், அதாவது என்னது, ரொம்ப மட்டமா எடுத்தாலும் சிவபாபா தான் எடுக்கிறாங்க புரிஞ்சுக்க கூடாது, நல்லா எடுத்தா அவங்க கிட்ட பற்று போயிடக்கூடாதுன்றதுக்காக பாபா சொன்னார் இல்லையா. சோ அவங்க பாபா எடுக்கிறாங்க, தப்பு தப்பா எடுக்கிறதெல்லாம் பாபா எடுக்கிறான்னு சொல்லிட்டு அப்படி நினைச்சீங்கன்னா பாபாவுக்கே நிந்தனை அப்படி நினைச்சு கூடாது. பாபா சொல்றாரு, ஏன் அம்மாவுக்கு இவ்வளவு புகழ், ஏன் அம்மாவுக்கு இவ்வளவு விழா நடக்குது? முதல் நம்பர்ல போனாங்கல்ல பால பிரம்மச்சாரி, தூய்மையா இருந்ததுனால அவ்வளவு புகழ். சூப்பரா சொல்ற, தூய்மைக்கு புகழ் பால பிரம்மச்சாரி. பால பிரம்மச்சாரி ரெண்டு அர்த்தம், ஒன்னு சின்ன வயசுல சின்ன பொண்ணுலயே பிரம்மச்சாரி ஆயிட்டாங்க. இப்ப பிரம்ம பாபாவும் பால பிரம்மச்சாரி தான், ஆனா சின்ன வயசுல ஆகல, கல்யாணம் ஆகி இல்லறதெல்லாம் இருந்து பாபா வந்ததுக்கு அப்புறம். ஏன்னா அங்க என்ன பால பிரம்மச்சாரி நடத்தினா, பாபா ஞானம் கிடைச்ச அந்த செகண்ட்ல இருந்து தூய்மையின் விரதம் பிரம்மச்சரியின் விரதம் கடைபிடிக்கிறவங்க பால பிரம்மச்சாரி அப்படின்னு அவிக்தமரில் சொல்லியிருக்காரு. ஆனா உலகியல் ரீதியில பால பிரம்மச்சாரினா குழந்தையில இருந்தே பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறேன், அந்த அர்த்தத்துல பாத்தீங்கன்னா மம்மா பால பிரம்மச்சாரி, அதுக்குதான் அவ்வளவு மகிமை. அந்த தூய்மை தான் அம்மனுக்கு அவ்வளவு மகிமை இருக்கிறது காரணம்னா அந்த தூய்மை. ஆனா பாபா சொல்ற அம்மாவுக்கும் பாபாவுக்கும் அந்த டெஸ்ட் பேப்பர் நமக்கு எல்லாம் வந்தே இருக்காதுன்றாரு. அது காமமா இருந்தாலும் சரி, கோபமா இருந்தாலும் சரி, பற்று பேர சகங்கரம் போறோம் எல்லாமே எல்லாத்துலயும் ஆடாம சேம பாபா 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 அதுலயே இருக்கிறான். சோ இதுல நம்ம என்ன பண்ணோம், பாபா சொல்றதுல ஒரு நல்ல குணத்தை பார்த்தா பாபா தான் உங்களுக்கு தெரியணும்ட்டு, அதே மாதிரி நம்ம கிட்ட ஒரு நல்ல குணம் இருந்து மத்தவங்க ஐயோ நல்ல குணம் இருக்குதுன்னு ஒரு மாதிரி மயங்குற மாதிரி வர்றாருன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், இவங்க நம்ம கிட்ட மயங்கல பாபா கிட்ட மயங்குறாங்க. புத்தி பாபா கிட்ட வச்சுட்டு நாம வெளில வந்துடும், இல்லைன்னா மாட்டிக்கும். சோ அது பிரம்ம பாபா தெரியும் இல்லையா, இவங்க என்ன பார்க்கல சிவபாபாவை பாக்குறாங்கன்னு தெரியும். சோ நம்மளும் மத்தவங்களை பார்த்தா பாபா தான் தெரியும், மத்தவங்களுக்கும் நம்மள பார்த்தா பாபா தான் தெரியும். இந்த எண்ணம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். நிறைய குழந்தைங்க பாபாவுக்கு வந்தாச்சு சிவபாபாவுக்கு பிரம்மா மூலமா. சோ இதத்தான் அங்க என்ன பண்ணிட்டாங்க, கிருஷ்ணருக்கு இத்தனை மனைவி ருக்மிணியை கத்திட்டு போனாரு, சத்யபாமா கத்திட்டு போனாரு, அப்படி இப்படின்னு போட்டுட்டாங்க. ஆனா பேரை மாத்திட்டதுனால புரியாம போச்சு, பண்ணதெல்லாம் சிவன் கிருஷ்ணர்னு போட்டான். சோ இங்க இதுதான் சிவனுடைய மகிமையை தூக்கி மனிதர்களுக்கு போட்டாங்க எல்லா மதத்திலும். அதனால என்னாச்சு, மாவுல உப்பு அளவுக்கு தான் வெண்மரி, ஒரு பக்கெட் மாவுக்கு கொஞ்சோண்டு தானே உப்பு போடுவாங்க, அந்த மாதிரி அவ்வளவு கதையில கொஞ்சோண்டு உண்மை இருக்குது. ஏன்னா இத்தனை குழந்தைகள் இத்தனை பிரியதர்ஷினிகள் வந்துடுறாங்க பாபாவுக்கு. சாஸ்திரங்கள மிகப்பெரிய மகாபாரத யுத்தம் பாடப்பட்டிருக்கு இல்லையா, அது உண்மையிலே மூன்றாம் உலக போர், மூன்றாம் உலக போர் தான் மீண்டும் அது நடக்கும், நடந்துகிட்டே இருக்கும். முடிய முடியும் நினைப்பாங்க, முடியவே முடியாது, போய்கிட்டே இருக்கும் உலகம் அழியிற வரைக்கும் பாபா சொல்லியிருக்காரு ஒரு வாணியில. அப்படி இருக்கும், முதல் உலக போற நிறுத்திட்டாங்க, இரண்டாம் உலக போற நிறுத்திட்டாங்க, மூணாவது உலக போறது இதோ ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு, ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது, பெரிய அடிச்சுக்கிட்டு சிறிய அடிச்சுக்கிட்டு டக் டக் டக்னு நின்றுடுது. ஏன் நிறுத்துறாங்க, ஏன் எல்லாரும் முயற்சி பண்ணி நிறுத்துறாங்க, உலகத்தை அழிச்சிடும் அடுத்த போர் வந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியும். ஆனா அது வரதான் போகுது, ரெண்டு உலக போரோட நிக்காது, மூன்றாம் உலக போர் கண்டிப்பா இருக்குது, ஜோரா சம ஜோரா நடக்க போகுது அந்த சண்டை, உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா எப்படி மரணம் வரும், இத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அந்த மாதிரி உலக மகா யுத்தத்துலதான் கர்ம கணக்கு எல்லாம் முடிக்கப்படும், பயங்கரமா இருக்கும். அதுக்காக தான் எந்த போராட்டம் எல்லாத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும், உள்ள பாவம் எல்லாம் போய் மாட்டிக்கும். மொழி பேரால இது பேரால போராட்டம் நடத்த பாருங்க, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போராட்டம் நடத்துற எல்லாரும் சாக மாட்டாங்க கொஞ்சம் பேர், ஆனா நிறைய பேர் உத எல்லாமே அந்த கர்மத்தின் மீது முடிக்கப்படும். அதனாலதான் அதுல இருந்து வெளில வந்து மாட்டிக்கும், எல்லாம் கரெக்டா நடக்குது. கிருஷ்ணர் கீதை சொன்னது இந்த டைமுக்கானது, அது ஜோரா சண்டை நடக்கும், இல்லைன்னா மரணம் எப்படி வரும், எப்படி சொல்ல ஜோரா சண்டை நடக்கும், சாட்சியா இருந்து பார்க்கும் அவ்வளவுதான். யாதவ குலத்தின் அழிவும் கௌரவ குலத்தின் அழிவும் கண்டிப்பா நடக்கும். பாண்டவ குலம் மட்டும் மீதி நின்றுடும், மற்றதெல்லாம் அழிஞ்சும் பாண்டவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. சோ அதுதான் மகாபாரத யுத்தத்திலும் பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் மட்டும் இருப்பாங்க, அந்த பாண்டவர்கள் அவங்களாகவே சரீரத்தை விடுறதா காட்டுவாங்க. நீங்க தான் பாண்டவ குலத்தை சார்ந்தவர்கள், உங்க புத்தியில இந்த கீதையின் ஞானம் இருக்கு. நான் மாதிரி அற்புதமான ஞானம் பாருங்க, உலகத்துல யாருக்குமே தெரியல. எனக்கு போதும் எவ்வளவு முயற்சியில் இருக்குது, இந்த மகாபாரத யுத்தத்துடைய அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரியுது, நம்ம உயிர் எப்படி பிரியும்னு நமக்கு தெரியுது. இது யாருக்கு தெரியும் இதெல்லாம் இல்லையா? உங்களுடைய புத்தியில கீதையின் ஞானம் இருக்குது, நீங்க தான் இந்த பாண்டவர்களுக்கு தான் கீதா ஞானம் கிடைக்குது இல்லையா? பாபா அமர்ந்து எல்லா சாஸ்திரங்களுடைய சாரத்தை புரிய வைக்கிறார். நான் எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கணும், நேரத்தை வீணாக்காத சாரம் இங்க இருக்கு, இதுல இருந்து வந்த விஸ்தாரம் தான் அது. இத புரிஞ்சுக்கோ, சாரத்தை புரிய வைக்கிற காட்சிகள் காட்டுறாரு. சோ இந்த உண்மையில இந்த ஞானம் வந்து காட்சி காட்டுறதுதான், காட்சிகள் சேவிக்கிறார். அவருக்கு இந்த ஞானம் தெரிஞ்சிருக்குது, அதனாலதான் காட்சி காட்டுற. இதெல்லாம் நடக்குதுன்னு எப்படி சொல்றாரு, அவருக்கு தெரியுது அந்த ஞானம். இதுவரைக்கு பல ஜென்மங்களாக எத்தனை மதத்தில் உள்ள வேத சாஸ்திரங்களை படிச்சீங்களோ அனைத்தின் சாரத்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாய் இந்த பகவத்கீதை. எந்த பகவத்கீதை? நான் இப்ப உங்களுக்கு கொடுக்கிற இந்த பகவத்கீதை, இந்த முரளி இதுதான். இதோட நினைவாக அதை உருவாக்கிட்டான், அது ஒரிஜினல் கிடையாது. பிராமணர் நாம தான் நம்மள நினைவாக கலியுக பிராமணர்கள், ஒரிஜினல் அவங்க கிடையாது. அனைத்து வேத சாஸ்திரங்களின் தாய் பகவத்கீதை. இதுல இருந்து வர வம்சாவளியினர் தான் மற்ற வேதங்கள் எல்லாமே, எல்லா மதத்தின் வேதங்களும். அதனாலதான் இதுல இருக்கிறதே ஏன் அதுல வருது, அதுல வருதுன்னா ஒரு தாயில இருந்து வந்தது எல்லாம். நான் என்ன ராஜ யோகத்தை உங்களுக்கு இப்ப கத்து கொடுக்கறேன்னா அதைத்தான் பிற்காலத்துல துவாபரத்துல புத்தகமா அமைக்கிறாங்க. ஆனா நான் உங்களுக்கு யுத்த மைதானத்துல இந்த ஞானத்தை கொடுக்கறேன். எந்த யுத்த மைதானத்துல? மாயையோடு நடக்கிற யுத்த மைதானத்துல மாயையை வெல்வதற்கான வழி, மாயை வெல்வதற்கான யுத்தியை, மாயை வெல்லக்கூடிய யுத்தத்துல கத்துக் கொடுக்கிற அதுதான் ராஜயோகம். மாயையை வெல்லு, அரசாட்சி உன்னுடையது, மனிதர்களோட சண்டை போடாத. ஆனா அவங்களுக்கு இது தெரியாம மனிதர்களோட சண்டை போட்ட ஸ்தூல யுத்தத்தை காட்டிட்டான். ஸ்தூல யுத்தத்துக்கு நடுவுல கீதையை அவர் சொன்ன மாதிரி காட்டிட்டான். முக்கியமான பெரியவர்கள் யாரு? அதுல பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல பீஷ்மரு, பாண்டவர்கள், அது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிற யுத்தத்துல ஒவ்வொருத்தர் என்னென்ன ஸ்பெஷாலிட்டியோ அந்த வரலாறு தான் அது மகாபாரதம். அவங்க வாழ்க்கை வரலாறு தான் அது. பீஷ்ம பிதாமகர் சத்தியம் பண்ணிட்டார்னா கடைசி வரைக்கும் பிரம்மச்சரிய விரதத்தை மீற மாட்டார் என்ன ஆனாலும் சரி. ஐயோ நம்ம நாட்டுக்கு வாரிசு வேணும், தேவை கிடையாது, நான் சத்தியம் பண்ணா பண்ணதுதான். நம்ம சூப்பர் இல்லையா பீஷ்ம பிதாமகர். சோ அந்த மாதிரி முக்கியமானவங்களுடைய வரலாற்று சொல்றாங்க. உங்களுக்கு தெரியல உங்கள யார் யாரு முக்கியமானவங்கன்ட்டு அந்த அளவுக்கு. அப்ப மம்மா பாபா சொல்றாங்கல்ல, இங்க முக்கியமானவர் இந்த சரஸ்வதி, பிரம்மா. பிரம்மா மூலமா எகிப்தை ஸ்தாபனை செய்யற சிவபாபா, அல்லது பிரம்மாவும் சரஸ்வதியும் ஸ்தாபனை பண்ணலாம்னு சொல்லலாம். ஆனா டைரக்டா சிவன் தான் பண்ற இல்லையா? சோ உடலை வைத்து சொன்னா பிரம்மா சரஸ்வதினு சொல்லலாம். யாரெல்லாம் சிலைகளை ஸ்தாபனை செஞ்சாங்களோ அவங்களும் வரிசை கிரமமாக பிரியமானவர்களாக இருக்கிறாங்க. பாருங்க சூப்பரா, பிரம்மா சரஸ்வதி உண்மையில கணவன் மனைவி கிடையாது, அப்பா மகள் தான். ஆனா நம்ம இங்க மம்மா பாபான்னு சொல்றோம், பக்தியில வந்து அது தெரியாது இல்லையா, அப்பா அம்மான்ட்டு பிரம்மா சரஸ்வதி நம்ம சொல்றோம்னு அவங்களுக்கு தெரியாது. சோ அது ஆனா நம்ம அதை புரிய வைக்கணும், அவங்க உண்மையிலே கணவன் மனைவி இல்ல, ஆனா நமக்கு அப்பா அம்மா தான். அதே மாதிரி கிறிஸ்தவ தர்மத்துல இயேசுவும் மாதாவும் ஒண்ணும் கணவன் மனைவி கிடையாது. ஆனா இயேசப்பான்றாங்க, மாதான்னு அவங்கள சொல்றாங்க, அப்ப எப்படி அது எப்படி வந்துச்சு? இயேசு அப்பா மாதானா அப்ப கணவன் மனைவி தானே வரும், இயேசு அப்பா அந்த மரியாள் வந்து அம்மான்றாங்க, அப்ப கணவன் மனைவியா கிடையாது இல்ல. சூப்பரான விஷயம், இதையா அப்படியே ரிவர்ஸுக்கு எடுத்துட்டு போய் ஆதாம் ஏவாளுக்கு சொல்லணும், ஆதாமுடைய மனைவி இல்ல ஏவாள், ஆனா நம்மளுடைய அப்பா அம்மா. எல்லாமே இங்க இருக்கிற விஷயம் அப்ப யோசிப்பாங்க இல்லையா. சோ இதெல்லாம் ஏன் பாபா டச் பண்ணும் போது இத நானும் விலாவரியா சொல்றேன் அப்படின்னா, இதை வச்சு நீங்க புரிய வைக்கலாம் அந்தந்த மதத்துக்கு. இப்ப அகிலா சிஸ்டர், ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா கிரகிச்சு டக் டக் டக்னு போட்டோ போல புல் ஞானத்தையும் ஒரு நாலு லைன் அஞ்சே லைன்ல எல்லோருக்கும் புரியற மாதிரி அந்த போட்டோ ஸ்டேவை சூப்பரா பண்றாங்க. சோ அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அது நோட்டோட உட்காருங்க, முரளி கேட்கும் போது டக்குன்னு பாஸ் பண்ணி அந்த விஷயத்தை எழுதுங்க, அதை நீங்க கட்டுரையா போடலாம், சொற்பொழிவு நடத்தலாம் அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி. சோ அதுக்குதான் சரி. சோ மெயின் தண்டு தேவதா தர்மம், அதை ஸ்தாபனை பண்றது யாரு? மம்மா பாபா. அடுத்தது கிளையை, கிளைகள் மற்ற மதங்கள், அதையெல்லாம் ஸ்தாபனை செய்யறவங்க வரிசை கிரமமாக பாபாவுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறாங்க. இன்னாரின் மூலம் நிறைய பேரு முள்ளில இருந்து மொட்டுக்களாகவும் மொட்டுல இருந்து மலர்களாகவும் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு நல்ல விதத்துல பாபாவுடைய ஞானத்தை தாரணை செய்யறாங்களோ அவங்கதான் மலர்கள். யாரு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு துக்கத்தை கொடுக்கறாங்களோ அவங்க முட்கள். துக்கம் கொடுக்கறதும் முள்ளோட வேலை, அது ஜடமான முள்ளு, இவங்க மனித முட்கள். நான் உங்களை மலராக்குறேன், சூப்பர் பாருங்க. இயேசுக்கு வந்து கடைசியில முள்ளு கிரீடம் வைப்பாங்க தலையில, முள்ளுனாலே துக்கம் கொடுக்கும் இல்லையா. அப்ப அந்த மனிதர்கள் கொடுக்கிற துக்கத்துடைய நினைவாகவே அது இருக்கு. நிஜமான அந்தச்சோ இல்லையோ, பட் முள்ளு அப்படின்றது யாரை குறிக்கிறது? மனித முட்கள், அவங்க கொடுக்கற துக்கம். ஆனா மலராகும், யாருக்கும் துக்கம் கொடுக்காத மலராக இவங்க என்ன மாத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ யாரு நல்லா தாரணை செய்யறாங்களோ அவங்கதான் மலர். அதே மாதிரி தாரணை செய்ய வச்சு மத்தவங்களும் நல்ல மலராக ஆக்குறாங்க. அப்படி ஆக்குறவங்களும் பாபாவுக்கு பிரியமானவர்கள். மம்மா பாபா மட்டும் இல்ல, மம்மா பாபா மாதிரியே தானும் மலராகி மற்றவர்களையும் மலராக்க சேவை செய்யக்கூடியவங்க பாபாவுக்கு பிரியமானவர்கள். அவங்க மூலமாக முள்ளு என்னாச்சு? மொட்டாகி மலராகு. நான் உங்களை மலராக்குறேன். மலர் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சுகத்தை கொடுக்கும், அளவற்ற சுகத்தை கொடுக்கும் மலர் இல்லையா. அந்த நறுமணம், அந்த வாசனை, பார்க்குக்கு போறாங்களே வேலை மனுக்கிட்ட அங்க என்ன இருக்குது? அந்த மலர், அதை பார்த்தாலே ஒரு ஆனந்தம் வருது. உயிரோட்டமான மலராக்குறேன், நறுமணமிக்க மலராக்குறேன், தெய்வீக குணங்கள்ன்ற நறுமணமிக்க மலராக்குறேன். சொர்க்கத்துல இந்த மலர்களாகி நீங்க தான் இருப்பீங்க. நீங்க மட்டும் இல்ல அங்க இருக்கிற விலங்குகள் கூட மலர் மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாத்துக்கும் சுகத்தை தான் கொடுக்கும். சிங்கம் புலி கூட யாருக்கும் துக்கத்தை கொடுக்காது. அது தாவரத்தை தான் அங்க சாப்பிடுன்னு பைபிள்ல கூட போட்டிருக்கு. அதனாலதான் புலியும் ஆடும் ஒன்னா தண்ணி குடிச்சிட்டுன்னு சொல்லப்படுது இல்லையா. ஓ, புலி வேட்டையாடிட்டு அப்புறம் ஆடு கூட ஒன்னா தண்ணி குடிச்சதுன்னு உல்டா பார்த்து செஞ்சுக்க கூடாது இல்லையா. அது சாப்பிடாது. அப்படின்னா என்னப்பா, யாருக்கும் துக்கம் கொடுக்காது. துக்கம் கொடுக்கூடிய எந்த ஜீவராசியும் சொர்க்கத்துல இருக்காது. யாருக்கும் துக்கம் கொடுக்காது. யாரும் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டான். அங்க துக்கம் கொஞ்சம் கூட ஏற்படாது. அந்த மாதிரி நிலையை நீங்க இப்ப தாரணை செய்யணும். என்ன அர்த்தம், கொஞ்சம் கூட துக்கம் கொடுக்கவும் கூடாது எடுக்கவும் கூடாது. அப்ப என்ன ஆகும், இப்பவே சொர்க்கத்துல இருக்கிற உணர்வு ஏற்படும். அந்த நிலைய குழந்தைங்க இப்ப தாரணை செய்யணும். சத்தியுகத்துல உங்களுக்கு பலன் கிடைக்கிது. நாடகத்தின்படி வரிசை கிரமமான முயற்சியின்படி தாரணை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மேலும் தாரணை செய்ய வைக்கிறாங்க. முயற்சி இல்லாம எதுவுமே நடக்காது. பாபா சொல்றாரு, என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. இப்படி பிரம்மா சொல்ல முடியாது. உங்களுக்கு தந்தை கிட்ட இருந்துதான் ஆஸ்தி கிடைக்கணும் அப்படின்னு இவர் சொல்றார். தாய் கிட்ட இருந்து கிடைக்கிறது கிடையாது. சொர்க்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்கணும் அந்த மனநிலை. எல்லாருமே நல்லவங்களா தெரியணும். ஆனா அவங்க அறியாமையினால இருக்கிறாங்க. ஆனா நமக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம யாருக்குமே துக்கம் கொடுக்க மாட்டோம். அப்படியே கர்மத்தின் விதிப்படி அவங்க பண்ணாலும் அது நம்மள பாதிக்காது. அந்த மனநிலை இருக்கணும். அது இப்ப நீங்க தாரணை பண்ணணும். ஏன்னா உங்க மனநிலை தான் சொர்க்கத்தையே உருவாக்க போகுது. சொர்க்கத்தை சொர்க்கமாகவே 2500 வருஷம் வச்சுக்க போறதே உங்க மனநிலை தான். அதை இப்ப தாரணை பண்ணுங்க. இப்ப பண்ற தாரணையுடைய பலம் தான் உங்களுக்கு சொர்க்கத்துல அந்த ராஜபதி. நாடகத்தின்படி வரிசை கிரமமான முயற்சியின்படி தாரணை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தாரணை செய்யவும் வைக்கிறாங்க. வரிசிக்கிரமான முயற்சியின்படி தாரணை செஞ்சிட்டு இருக்காங்க. தாரணை செய்ய வச்சுட்டு இருக்கிறாங்க. முயற்சி இல்லாம எதுவும் நடக்கிறது இல்ல. எதுவுமே நடக்காது. முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். 2500 வருஷத்துக்கு கூலி தருது. முயற்சி பண்ணணும்ல. இங்க ஃபுல்லாவே மைண்ட் கண்ட்ரோல் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது இல்லையா. ஏன்னா மைண்ட்ல இருந்துதான் எல்லாமே. மைண்ட மட்டும் ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ஆனந்தமா பாபா சொல்ல, குஷியா இருக்கும், குஷியா இருக்கும், குஷியா இருக்கும். அது இருந்துகிட்டே இருக்கணும். மதுபன்ல பாபா மீட்டுக்கு போகும்போது பாபா வரும்போது அப்படியே ஆனந்தமா பாக்குறமே. அதே பாபா என்ன பாருங்க, பாபா என்ன பாபா, பாபா எப்பயுமே உங்களை பாத்துட்டு தான் இருக்கிறாரு. அந்த நினைவுல நீங்க இருக்க மாட்டீங்க. சோ அப்படி இருங்க. அந்த அந்த நினைவு உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். அந்த அனுபவம் இருக்கணும். அந்த முயற்சி தான் உங்களுக்கு பலனை கொடுக்க போகுது. பாபா சொல்றாரு, என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. இப்படி பிரம்மா சொல்ல முடியாது. ஏன்னா சிவபாபா கிட்ட இருந்துதான் உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கணும்னு பிரம்மாவும் சொல்றாரு. அப்ப பிரம்மா சொன்னாலும் சிவபாபாவை நினைவு செய்யுங்கன்னு வரை தவிர என்ன மட்டும் நினைவு செய்யுங்க சொல்ல மாட்டாரு. சிவபாபா தான் என்ன மட்டும் நினைவு செய்யுங்கன்னு சொல்வார். தந்தை தாய் கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்காது, தந்தை கிட்ட இருந்துதான் கிடைக்கும். ஞானத்தை பாபா புரிய வைக்கிறார். ஆனா ஆஸ்தி யாருக்கிட்ட போகணுமோ அவரிடம் இருந்துதான் கிடைக்கிறது. பாபா சொல்லு, அவருடைய ஆத்மாவும் கூட என்னிடத்தில் வர வேண்டும். என்னை நினைவு செய்ய வேண்டும். அனைத்தும் நினைவின் ஆதாரத்துல தான் இருக்குது. அல் கிடைச்சிட்டா எல்லாம் கிடைச்சிருச்சு. அல் என்றால் அல்லாஹ், ஈஸ்வரன். ஈஸ்வரன் என்றால் தந்தை. குழந்தை தந்தை கிட்ட பிறவி எடுக்குது. குழந்தைங்களுக்கு தந்தை கிடைத்தால் அனைத்தும் கிடைச்ச மாதிரி. தந்தையினுடைய அனைத்து சொத்துகளும் கிடைச்சிருக்குது. ஒரு வினாடியில் அனைத்து சொத்துகளும் கிடைத்து விடுகிறது. பிறவி எடுத்தோம், ஒரு வினாடியில் தந்தையின் ஆஸ்திக்க அதிகாரி ஆனோம். எஜமானர்களாக ஆக்குறேன், நான் ஆகுறது கிடையாது. அவரோ எப்பொழுதும் கர்மாதீத நிலையில இருக்கிறார். நாம கர்ம பந்தனத்துல இருந்து விடுபட்டு பிறகு புதிய கர்ம சம்பந்தத்தில் இணையணும். அதனால முயற்சி செய்யணும். முயற்சி செய்ய வைக்க கூடியவர் பாபா. இவை அதிசயமான விஷயங்கள். பாபா மருந்து புரிய வைக்கிற மற்றவர்கள் எல்லோரும் குருமார்கள், மனிதர்கள். நான் மனிதனாக ஆகிறது கிடையாது, எனக்கு சரீரமே கிடையாது. பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு சூக்ஷ்ம சரீரம் இருக்குது. அவங்கள தேவதைகள்னு சொல்லுவோம், என்ன தேவதைன்னு சொல்ல மாட்டாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான்னு தான் சொல்லுவாங்க. நீங்க தான் தாயும் தந்தையும் நீங்க தான் அப்படின்னு பாடுறாங்கன்னா அவரே தாயும் தந்தையுமாக ஆகிறாரு. தந்தை தத்தெடுக்கிற தாய்மார்களுக்கு சேவை செய்யறாரு. அதனால இவருடைய பெயர் ஜெகதம்பா என்று வந்தது. சிவபாபா பிரம்மாவின் கமல வாயின் மூலம் பிராமண பிராமணிகளை படைக்கிறார். இது வாய் வம்சா வழியாகும். பிரம்மாவை தன்னுடைய ரதமாக மாற்றி படைக்கிறார். பிரம்மாவின் வாய் வம்சா வழியினர் இந்த பிராமண பிராமணிகள். ஆனா பிரம்மா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்க முடியாது. பிரம்மா கிட்ட என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்ல. அனைத்தையும் சன்னியாசம் செஞ்சிட்டாரு. பிரம்மா பிச்சைக்காரர், தேகம் உட்பட அனைத்தையும் கொடுத்து விட்டார். சர்வ தர்மானிய பரித்யஜ். நாம ஆத்மாக்களாகவும் எல்லையற்ற தந்தையும் குழந்தையாக இருக்கிறேன். இதை இவருடைய ஆத்மா கூறுகிறது. இவர் என்னுடைய இனிமையான குழந்தை என்று பாபாவும் சொல்றார். ஆனால் பிரஜைகள் தாயின் மூலம்தான் படைக்கப்படுகிறார்கள். ஆக பிரம்மாவின் கமலவாயின் மூலம் பிராமண பிராமணிகளை படைக்கிறார். பிராமண பிராமணிகளாகிய நீங்க எல்லோரும் முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறீங்க. பிராமணர்களாகிய நீங்களும் அவ்வளவு இனிமையாக ஆகணும். அனைவருக்கும் சுகம் கொடுக்கணும். பாபா எவ்வளவு இனிமையா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நீங்களும் இனிமையாகணும். இனிமையாகணும். பாபா சொல்ற இந்த பிரம்மாவுக்கும் ஆஸ்தி யார் கிட்ட இருந்து கிடைக்குமோ அவர்கிட்டதான் புத்தி போகுது. இந்த பிரம்மாவுடைய ஆத்மாவும் அவர்கிட்ட தான் வந்தாகணும், அதனால அவரைத்தான் நினைவு செய்யணும். எல்லாமே அந்த ஒருவரின் நினைவின் ஆதாரத்துல தான் இருக்கு. ஒருவருடைய நினைவுல மட்டுமே மூழ்கி இருக்கிறீங்களா? பாபா நினைவு பண்ற நாள் ஃபுல்லானும் பாபாவை மட்டுமே நினைவு பண்ணிட்டு இருந்தீங்களா? வேற எந்த நினைவும் வராம பாத்துக்கிட்டீங்களா? அந்த ஆதாரத்துலதான் இருக்குது எல்லாமே. அல்ஸ் கிடைச்சிட்டா எல்லாம் கிடைச்ச மாதிரி. அல்ஸ்னா என்னது? அல்ல அல்ஸ் மற்றும் பே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, அல்ஸ் என்றால் அல்ல ஈஸ்வரன், ஈஸ்வரன் தந்தை. அப்பா கிடைச்சிட்டார்னா எல்லாம் கிடைச்சிட்ட மாதிரி. குழந்தை வந்து அப்பா கிட்ட தான் ஜென்மம் எடுக்குது. லவ் யூ பாபா. இப்ப பாருங்க, இறைவனுடைய அற்புதமான படைப்பு. ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண் கருவுற மாட்டாள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஏன் அப்படி அப்படின்னா, அந்த குழந்தைய பாத்துக்கிறது யாரு இல்லையா? அப்ப பைபிள்ல இப்படி இருக்கிறதா ஒரு ஃபாதர் சொன்னாரு, சர்ச்சில் இருக்குதான்னு தெரியல. என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு தேவதைகள் பாதுகாப்புக்கு இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்ப ஆனா உண்மையில அப்படி ஒரு தேவதைன்னு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா தான் இல்லையா? அதான் பாபா சொல்றாரு. ஏன்னா அப்பா கிட்ட ஜென்மம் எடுக்கும்போது அப்பாவுடைய ஆஸ்தி அந்த குழந்தைக்கு கிடைக்கும். அப்பாவே இல்லாம பிறந்தா அந்த குழந்தை ரொம்ப கொடுமையா இருக்கும் இல்லையா? சரி, அப்படி அப்படி கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட். சரி, அதான் பாபா சொல்றாரு, அப்பா கிட்ட ஜென்மம் எடுத்த உடனே அப்பாவுடைய அனைத்தும் அந்த குழந்தைக்கு கிடைச்சிருக்கு, அனைத்து சொத்துகளும். ஒரே வினாடியில எல்லா சொத்தும் கிடைச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல இப்பவுமே கூட அப்படி நடக்குது இல்லையா? பிரசவத்துல வந்து அம்மா இறந்துடுறாங்க, சோ அப்பெல்லாம் நிறைய இறந்துருவாங்க. பிரசவனாலே வாழ்வா சாவா அப்படின்னு சொல்லுவாங்களாம், சாவ தலையில கட்டிட்டு இருக்காங்கன்னு வாங்கலாம். அப்ப அந்த குழந்தை நிலைமை இல்ல, அம்மா செத்துட்டா அப்புறம் யாரு? அதுவும் ஒரு, அப்ப பாருங்க அந்த அந்த நாடகத்துடைய அமைப்பு பாருங்க எவ்வளவு. அதுதான் எல்லாமே நன்மைக்குன்றார் இல்ல. சோ அதுதான், தந்தை இல்லாம குழந்தை பிறக்கிறது சாத்தியமே கிடையாது, காமம் இல்லாம பிறந்தா கூட. ஏன்னா அனைத்து சொத்தும் குழந்தைக்கு கிடைச்சிடுது. பிறந்த அடுத்து அந்த நொடியிலே தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரி ஆயிடுச்சு. பாபா சொல்றாரு, அதே மாதிரி நீங்க எனக்கு பிறந்த உடனே என்ன ஆயிட்டீங்க? எஜமானன் ஆயிட்டீங்க. ஆனா நான் ஆகல, இந்த உலகத்தின் அதிபதி. ஆனா அவரு இந்த உலகத்துல வந்து எஜமானனா ஆளல, சிவன் வந்து ஆளல. உங்களைத்தான் ஆக்குறேன். இதெல்லாம் நினைக்கும் போது எப்படி மெய் சிலிர்க்குது பாருங்க இல்லையா? உலகத்தின் அதிபதி, ஆனா இந்த உலகத்தை அவர் ஆளவே இல்லை, நமக்குதான் கொடுக்கிற. ஏன்னா அவர் எப்பவுமே கர்மாதீத நிலையில இருக்கிறார், எல்லாத்துல இருந்து விடுபட்டு இருக்கிறார், செய்யற காரியங்களின் பலன்ல இருந்து விடுபட்டே இருக்கிறார் எப்பவுமே. ஆனா நம்ம இப்ப மட்டும்தான் பலன்ல இருந்து விடுபட்டு இருக்கணும், அங்க உங்களுக்கு பலன் கிடைக்கும் இல்லையா? சோ எப்பவுமே கர்மங்கள்ல இருந்து அதாவது கர்மத்தின் பந்தனத்துல இருந்து விடுபட்டு இருக்கிறார் எப்பவுமே. நம்மளால அது விடுபட முடியல, ஆனா முயற்சி பண்ணிட்டே இருக்கும், ஆனா விடுபட்டே ஆகணும். விடுபட்ட உடனே என்ன ஆகும்? புது கர்ம சம்பந்தத்துல இணையணும். அப்ப ஒரு குழந்தைய வளர்க்குறீங்க, என் குழந்தை என் குழந்தை அந்த எண்ணத்திலேயே வளர்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த குழந்தைக்கு நீங்க போய் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். அப்ப இப்ப இருக்கிற குழந்தை நரகத்துல பிறந்த குழந்தை, அதுக்கிட்ட கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நரகத்துல எல்லாம் பிறக்க வேண்டியதாயிடும். அதுக்குதான் பாபா சொல்றாரு இந்த பந்தனத்துல இருந்து விடுபடுங்க. ஏன் விடுபட சொல்றாரு? இல்லைன்னா இங்க பிறந்து தொலைச்சிடுவீங்க, அதனாலதான் விடுபட சொல்றாரு. அங்க புது கர்ம சம்பந்தத்துல வருவீங்க, பந்தனத்துல வர மாட்டீங்க. ஏன்னா அங்க ஜீவன் முக்தி, விடுபட்டேதான் இருப்பீங்க. இவர் யாரு எனக்கு அப்பா, இவர் யாரு எனக்கு அம்மா, அவ்வளவுதான். அந்த பற்று இருக்காது, அன்பு இருக்கும், அது எல்லாரு மேலயுமே இருக்கும், ஆனா பற்று இருக்காது, அதான் சம்பந்தம். சோ புது கர்ம சம்பந்தத்துல இணையணும், அதுக்கு முயற்சி பண்ணணும். அதனாலதான் என்னுடையதுன்ற அந்த பற்ற நீக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பாபா முயற்சி செய்ய வைக்கிறார் இல்ல, ரெடின்னு சொல்லுங்க. ஞானத்தின் மூலமா, டெஸ்ட் பேப்பர் மூலமா சூப்பரா முயற்சி செய்ய வச்சு சம்பூர்ணமாக்கிடுவார். ஜஸ்ட் நாம ரெடியா இருக்கணும், அவ்வளவுதான். எவ்வளவு அதிசயமான விஷயங்கள் பாபாவுடைய விஷயம், எவ்வளவு அற்புதமா இருக்குது. இதுதான் பாபா பண்ற விஷயம், இதுதான் பாபாவுடைய மகிமை. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, இரவை பகலாக்குறாரு, பகலை இரவாக்குறாரு. எல்லையற்ற பகலை தான், சரி, எல்லையற்ற இரவத்தான் பகலாக்குறாரு, பகலை இரவா அவரு ஆக்கல. சோ தப்பான விஷயத்துல எதுக்கு எடுத்தாலும் இறைவன் தான் அப்படி நினைச்சுக்கிட்டாங்க, அப்படி கிடையாது. பாபஸ்வரர் எல்லாருமே மனித குருக்கள், இது ஒரு ஒருத்தர் தான் இறைவன், மற்ற குருக்கள் எல்லாம் மனிதர்கள். அவங்களுக்கு என்ன தெரியும், பொய்யதான் சொல்லுவாங்க. மனுஷனுடைய வழி உங்களை கீழ்நோக்கிதான் அழைச்சிட்டு போகும், இறைவன் கொடுக்கிற வழிதான் உங்களை தேவதையாக்கும். ஆனா பாபா மனுஷனா ஆகுறதே கிடையாது, எப்பவுமே எனக்கு சரீரமே கிடையாது. இறைவன் மறுபிறவியே வர்றதில்லன்னு ஏன் சொல்றாரு? அது அது வந்து ஒரு மிகப்பெரிய மறுபிறப்பே கிடையாது, குரான் பைபிள்ல கிடையாது, கடவுளுக்குதான் கிடையாது. அப்ப நம்ம எல்லாம் கடவுளா என்ன இல்லையா? சரி, கடவுளுக்கு மட்டும்தான் மறுபிறவி கிடையாது. ஒரே தடவை வர்றாரு, இன்னொரு தடவை வர மாதிரி இருந்தா உடல் எடுக்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா? இப்ப கிறிஸ்துவ ஆத்மா வந்து உடலே இல்லாம தான் இயேசு உடல்ல பிரவேசிச்சு ஞானத்தை சொல்லுது. ஆனா இயேசுடைய பாட்டு முடிஞ்சானே கிறிஸ்து ஆத்மா தனியா போய் பிறவி எடுத்துடும், உடல் எடுத்துடும், இயேசு ஆத்மா தனியா போய் உடல் எடுத்துடும். ஆனா சிவபாபா போய் எடுக்கிறது கிடையாது, மனுஷனா ஆகுறதே கிடையாது. எனக்கு சரீரமே கிடையாது, மற்றபடி என்னுடைய உன்னத படைப்பு, உயர்ந்த படைப்பான பிரம்மா விஷ்ணு சங்கர் கூட சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, ஸ்தூல சரீரம் இல்லாட்டினாலும். சூக்ஷ்ம சரீரம் இருந்தாலும் அவங்க தேவதைகள்னு வேணா சொல்லாமே தவிர கடவுள்னு சொல்ல முடியாது. எந்த சரீரமும் இல்லாத சிவன் தேவதை கிடையாது, கடவுள். தேவதைகளுக்கு உடல் இருக்குது, ஒண்ணு ஒளி உடல் இருக்கும் அல்லது ஸ்தூல உடல், சொர்க்கத்துல ஸ்தூல உடல், இப்ப சூக்ஷ்ம உடல், சம்பூர்ணம் அடைஞ்சிட்டாங்கன்னா சூக்ஷ்ம உடல், ஒளி உடல். சோ எந்த உடலும் இல்லாதவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான், தாயும் தந்தையுமாய் இருக்கிறவர் அவர் தான். சோ இதுல பாருங்களா, பிரம்மாவை தாயாக்கி நம்மள படைக்கிறார் குழந்தைகளை, ஆஹ், பிரம்மாவையும் படைக்கிறாரே இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா அதுல அவரே தாயும் தந்தையுமா இருந்து படிக்கிற மாதிரி வந்தது அந்த டைம். சரி, அந்த சிவத்தந்தை தான் எல்லாரையும் தத்தெடுக்கிறார், தாய்மார்களுக்கு சேவை செய்யறார். அந்த தந்தை தான் பிரம்மா பாபாவையும் தத்தெடுக்கிறார். அதனால அந்த அர்த்தத்துல பாத்தீங்கன்னா பிரம்மா பாபா கூட ஜெகதம்பா தான், அதாவது உலகத்தின் தாய். இந்த ஜெகத் மாதா ஆலயம் சர்ச்சை இருக்குது நிறைய, சிவபாபா. ஆனா அந்த மாதா வந்து உலக மாதான்னு சொல்ல முடியாது, உலக மாதானா அது பிரம்மா அல்லது மம்மாவை தான் குறிக்கும். சரி பாபா சொல்றாரு, சிவபாபா பிரம்மாவின் கமல வாய் வழியா நம்மள படிக்கிறார். என்னவா படிக்கிறாரு, பிராமண பிராமணிகள். அதனால இது என்னன்னு சொல்லுவோம், வாய்வழி வம்சாவளியினர். தன்னுடைய ரதம் ஆக்குறார் பிரம்மாவை. அவருடைய உடல், அவருக்கு அத உடல் இல்ல, அதனால தன்னுடைய ரதம், ரதம மாத்தி படைப்ப படைக்கிறார். இந்த ஞானத்தை கொடுத்த பிரம்மா வாய் வழியா பிராமணிகளை படைச்சாலும் பிராமணிகளுக்கு ஆஸ்தி ஒண்ணும் பிரம்மா கிட்ட இருந்து கிடைக்காது. ஏன்னா பிரம்மா கிட்டயே ஒண்ணும் இல்லையா, அவரு எல்லாத்தையும் சன்னியாசம் செஞ்சு முழு பிச்சைக்காரர் ஆயிட்டாரு. தேகம் உட்பட எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, அவர்கிட்ட உடம்பு கூட கிடையாது. சோ எல்லாத்தையும் கொடுத்த கர்ணன்றது பாத்தீங்கன்னா இங்க யாரு உண்மையிலே, பிரம்ம பாபாவை குறிக்கிறது. அதுதான் சர்வ தர்மானிய பரித்தேஞ்ச் அப்படின்னு இருக்கு. சோ அநேகமா இது கர்ணன் இப்ப வந்து பாடப்பட்ட பாட்டா இருக்கும்னு நினைக்கிறேன், நமக்கு ஹிந்தி தெரியாதனால புரியல. சரி, நாம் பாபஸ்வரர், நாம் ஆத்மாக்கள், எல்லையற்ற தந்தையுடைய குழந்தைங்க தான் நம்ம எல்லாருமே. எல்லையற்ற தந்தை சிவபாபாவுடைய குழந்தைங்க தான் எல்லாரும். பிரம்மா பாபாவும் சொல்றாரு, அந்த எல்லையற்ற தந்தையுடைய குழந்தை நான், குழந்தையா இருக்கிறேன் அப்படின்னு அவரும் சொல்றாரு. சிவபாபாவும் சொல்றாரு, ஆமா இவர் என்னுடைய இனிமையான குழந்தை, நான் சொல்றது அப்படியே செய்யற குழந்தை அப்படி சொல்லி சொல்லியே அப்படி ஆக்கிட்டாரு பிரம்ம பாபா இனிமையானவரா. சோ தாயின் மூலமா தான் பிரஜைகள் படைக்கப்படுறாங்க, சூப்பரா சொல்றாரு. ஏன்னா இது உலகத்தின் மகாராஜா பிரம்மா நாராயணன் நான் பிறக்கிறாரு. சோ என்னுடைய இனிமையான குழந்தை, சோ மத்தவங்க எல்லாருமே பிரஜைகள், ஒரு ராஜா எல்லோரும் பிரஜைகள். சோ பிரஜைகளை வந்து பிரம்மாவின் வாய் மூலமா படைக்கிறார். இன்னொரு அர்த்தம், இப்ப வந்து பிரஜைகள் தானே எல்லாருமே இல்லையா. சோ தாயின் மூலமா தான் படைக்கப்படுறாங்க பிரஜைகள். சோ அதனால பிரஜைகளின் தந்தை பிரஜாபிதா அப்படின்னு அர்த்தம். சோ எல்லாரும் முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறோம், எதுக்கு பிரம்மா பாபா மாதிரி சிவ பாபா மாதிரி இனிமையாகணும், எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கணும். அதுக்கு முயற்சி செய்யணும், யாருக்கும் துக்கம் கொடுக்கலையா. பாபா எவ்வளவு இனிமையா இருக்கிறாரோ அவ்வளவு இனிமையாகணும். அந்த வார்த்தை அதுதான் ரொம்ப முக்கியம், வார்த்தையினால யாருக்கும் துக்கம் கொடுக்கூடாது. ஒரு சிலர் வந்து ஒரு சிலருடைய வார்த்தை நமக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி திடீர்னு ஒரு மனசு பாரமாகுது இல்லையா. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெரிய கம்பெனி திடீர்னு மூடுறாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு எப்படி இருக்கும், அதுல அந்த கம்பெனி சம்பளத்தை நம்பியே கடன் எல்லாம் வாங்கி இருக்கிறவங்களுக்கு அது துக்கம் கொடுக்குதுன்னு தெரியுது இல்லையா. அதே மாதிரிதான் நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த அளவுக்கு பெரிய துக்கம் இல்லாதனால கண்டிப்பா துக்கம் கொடுக்குது. அப்படி துக்கம் கொடுக்காததான் நம்ம மாறணும், இவ்வளவு இனிமையானவர் ஆகணும், கடவுளுக்கு சமமா இனிமையாகணும். பாபாவுடைய ஒரு வார்த்தையாவது யாருக்காவது துக்கத்தை, பாபா திட்டுறது கூட நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும் இல்லையா. மத்தவங்க திட்டினாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு சுயநலத்துக்காக பண்றாங்கன்னு, ஆனா பாபா திட்டினாருன்னா பாபா எனக்காக தான் திட்டுறாரு 100% நம்பலாம், ஏன்னா உண்மையில அவர் நமக்காக தான் பண்றாரு. அதனால அவ்வளவு இனிமையாகணும், நீங்க முயற்சி பண்ணுங்க, அதுக்காக தான் நம்மள படைச்சிருக்கிற பிரம்மா வைவைய இனிமையானவர் ஆக்குறதுக்கு. பாபா மிகவும் அன்போடு பேசுறாரு, இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகளே. சிவபாபா எப்படி பேசுறாரு பாத்தீங்களா, எப்படி அன்பா பேசுறாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி அன்பா இருங்க. திருப்தியா இருக்கிறீங்களா குழந்தைகளே, குஷியா இருக்கிறீங்களா. சிவபாபா கேக்குறேன், எவ்வளவு அன்பா கேக்குறப்பாங்க, திருப்தியா இருக்கிறீங்களா, குஷியா இருக்கிறீங்களா? மாயையோடு யுத்தம் நடக்குது, ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா திருப்தியா இருந்துகிட்டே இருப்பீங்க, திருப்தியா இருந்தா ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. திருப்தியா இருக்கிறது தான் ஜெயிக்கிறது இல்லையா? புரிஞ்சுக்கணும், மாயை பல விதத்துல வருது. சோ இத கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா புராண கதைகளை துர்வாச முனிவர்னு ஒருத்தரை காட்டும், சுறுசுறுன்னு கோபம் வரும், வேற யாரு, நாம தான் இல்லையா? சோ அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி விஸ்வாமித்திரர் மேனகைக்கு மயங்கர மாதிரி காட்டுறாங்க, நிறைய முனிவர்கள் துர்வாசர் கூட மயங்கர மாதிரி காட்டுவாங்க. அந்த மாதிரி நம்மள அப்படியே எடுத்துட்டு வரணும். ஒரு முனிவர் கோபப்பட்டா நல்ல இல்ல, ஒரு முனிவர் காம வாய்ப்பட்டா நல்ல இல்ல. சோ அது நாம தானே உண்மையிலே அப்படி இருக்கிறோமா? நான் திருப்தியா இருக்கிறோம், வெளியில உள்ள ஒரு அழகு கவர்ச்சி பார்த்துதான் எனக்கு திருப்தின்னு நினைச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க திருப்தியா இல்லைன்னு அர்த்தம். நீங்க திருப்தியா, அதாவது நிரம்பி இருங்க, குஷியா இருங்க. வெளியில உள்ள விஷயம் இல்ல, உங்களுக்குள்ள இருந்து இருக்கணும் அந்த குஷி திருப்தி. அப்படின்னு சிவபாபா அன்பா கேக்குறாரு. பிரம்ம பாபாவும் கேக்குறாரு, மாயையோடு ஒருபோதும் சண்டை போடுறது இல்ல தானே? மாயையுடைய புயல் நிறைய வரும், மாயையோடு நடக்கிற குத்துச்சண்டையில ஒருபோதும் தோல்வி அடையக்கூடாது. சக்திசாலியான குரு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. மாயையும் ஒன்னும் குறைஞ்சது கிடையாது. மாயா எல்லாரையும் தோக்கடிச்சிடுமா என்ன? அது குறைஞ்சது கிடையாதுதான், இருந்தாலும் எல்லாரையும் ஜெயிச்சிடுமா? இப்ப நீங்க பலசாலி யாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. மாயையிடம் வெற்றி அடையக்கூடியவர்களில் பிரம்மபுத்திரா அனைவரிலும் பலசாலி, அதாவது பிரம்மா அனைவரிலும் பலசாலி. ஆணாகத்தான் இருக்கிறார், பிறகு வரிசை கிரமமாக கங்கைகளாகிய நீங்க இருக்கிறீங்க, பிறகு ஆண்கள் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜெகதீஷ் சஞ்சய் இருக்கிறார், அவருக்கு புரிய வைக்கும் சாதுரியம் நிறைய இருக்குது. இது இராணுவமாகும், சேனாதிபதி, படைத்தலைவர், தளபதி போன்ற அனைவரும் இருக்கிறார்கள். ஆனா இது மறைமுகமான ஆன்மீக சேனை, வித்தியாசம் இருக்குது இல்லையா? அவங்க கௌரவ பாண்டவர்களின் வித்தியாசத்தை தலைகீழாக்கிட்டாங்க. பாபா சொல்றாரு, தீர்மானம் செய்யுங்க. என்னுடையது சுகமான வழி, ஸ்ரீமத் படி செல்லுங்கள். பல பிறவிகளாக கெட்ட வழிப்படிதான் நடந்தீங்க, இது நல்ல வழி. சாஸ்திரங்கள்ல சிட்டுக்குருவிகள் கடலை குடிச்சிடுச்சுன்னு எழுதப்பட்டிருக்கு. சிட்டுக்குருவிகள் கடலை குடிக்க முடியுமா என்ன? குழந்தைகளாகிய நீங்க தான் சிட்டுக்குருவிகள். ஞானத்தின் பூம் பூம் கொட்டுதல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க ஞான கடலை அப்படியே குடிச்சிடுறீங்க. அவரிடம் இருந்து ஆஸ்தியை அடைந்து அனைத்தையும் எடுத்துக்கொள்கிறீர்கள். பாபாவுக்காக ராஜ்யம் போன்ற எதையுமே வைப்பதில்லை. முழுமையாக விழுங்கி விடுகிறீர்கள், முழு பொக்கிஷத்தையும் எடுத்துக்கொள்கிறீர்கள், அனைத்து ரத்தினங்களையும் எடுத்துக்கொள்கிறீர்கள். மற்றபடி சிட்டுக்குருவிகள் என்று குறிப்பிடுவது பறவைகளா என்ன? சிட்டுக்குருவிகளான நீங்கள் கடலை விழுங்கி விடுகிறீர்கள். எத்தகைய விஷயத்தை பறவைகளோடு கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள்? உங்களுக்கு ரத்தினத்தை கொடுத்து விடுகிறார்கள். ஞான ரத்தினங்களின் விஷயம் எங்க, தண்ணியின் விஷயம் எங்க? கடலை காட்டி இருக்கிறாங்க, ஆனா இது ஞான கடல், ஞான ரத்தினம். ரூப் வசந்தின் கதை கூட கேட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் ரூப் பாபா. இவர் மூலமாக வந்து ரத்தினத்தை கொடுக்கிறார், இது ஞானமாகும். இதன் மூலம் நீங்க அதிகமான வருமானம் அடைகிறீங்க. பாபா இந்த பிரம்மாவின் வாயின் மூலம் உங்களுக்கு ரத்தினத்தை கொடுக்கிறார். பாபா ரூபமாகவும் ஜோதி சொரூபமாகவும் இருக்கிறார், ஞான கடலாக இருக்கிறார். கண்டிப்பா ஞானத்தை தான் சொல்லுவார் இல்லையா? நீங்களும் ஜோதி சொரூபம் தான், ஆனா ஞான கடல் ஒருவர் தான். அவர் தான் வந்து ராஜயோகம் கற்றுத்தருகிறார். முதலில் பிரம்மாவுக்கு, பிறகு குழந்தைகளாகி உங்களுக்கு அமர்ந்து ஞானம் கொடுக்கிறார். குழந்தைகளை ரூப் பசந்தாக, ஞான மழை நிரம்பிய மேகமாக மாற்றுகிறார். உங்களுடைய ஆத்மாவின் பையை ஒரு முறைதான் வந்து நிரப்புறார். ஞான ரத்தினங்களின் பையை நீங்கள் நிரப்புகிறீர்கள். சாதுக்கள் போன்றோர் பையை நிரப்புங்கள்னு சொல்றாங்க. இந்த பக்தி மார்க்கத்தின் பையில் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? எதுவும் இல்லை, கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறார்கள். இது புத்தி எனும் பையாகும். நினைவின் மூலம் தூய்மையாக்கப்படுகிறது. பாத்திரம் மிகவும் தூய்மையாக வேண்டும். பிரம்மச்சரியத்தில் ஞானம் கூட நன்றாக தாரணையாகிறது. அவங்க சிறிய குழந்தைகளாக இருக்கிறார்கள், இங்கேயோ வயதானவர்கள், இளைஞர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க. யோகத்தின் மூலம் பாத்திரம் தூய்மையாக ஆகிறது, புத்தியின் பூட்டு திறக்கிறது. குழந்தைகளாகிய நமக்குள்ள யுத்த மைதானத்துல முக்கியமானவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. பிரம்மா ஆவார். இரண்டாம் நிலையில் மம்மா சரஸ்வதி. இவருடைய புகழ் மிகவும் உயர்ந்தது, புகழ் பெற செய்ய வேண்டும். இந்த பிரம்மாவோ மறைமுகமானவர். சக்தி சேனையில் முதல் பெயர் மம்மாவினுடையதாகும். ஜெகதம்பா பிரம்மாவின் மகள் சரஸ்வதி. இவருடைய அம்மா யார்? இந்த ஆழமான விஷயங்களை இப்ப சொல்றேன். கண்டிப்பாக கல்பத்திற்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது, அதனாலதான் சொல்றேன். ஆழமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். குழந்தைகள் நிறைய பேர் வருவார்கள், கடைசி வரை வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். கண்டிப்பாக தடையும் ஏற்படும், ஆனால் மரம் கண்டிப்பாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். சிலர் மலர்களின் ராஜாவாக இருக்கிறார்கள். சிலர் மலர்களின் ராஜாவாக இருக்கிறார்கள். எப்படி மாலைக்கு மேல் பாபாவின் ரூபம் இருக்கிறதோ அதே மாதிரி நீங்களும் கூட ரூபமுடையவர்கள். நீங்கள் பசந்த் மட்டும் இல்லை. இப்பொழுது பாபா ரூப் பசந்த், ஞானமழை நிரம்பிய மேகம் வந்திருக்கிறார். உங்களையும் தனக்கு சமமாக மாற்றுகிறார். நல்லது. பாபா சொல்றாரு, குழந்தைகளே திருப்தியா இருக்கிறீங்களா? மாயையுடைய சண்டை நடக்கும், ஆனா தோக்காம இருக்கிறீங்க. நிறைய புயல் வரும், தோக்காம இருக்கிறீங்களா? ஏன்னா சக்திசாலியான குரு உட்கார்ந்துட்டு இருக்கிறார் சிவபாபா. அவரை நினைச்சாலே அந்த சக்தி உங்களுக்கு வந்துடும். அவரை நினைக்கவே மாட்டீங்க, அவரை பார்க்கவே மாட்டீங்கன்னாதான் விழுந்துடுறீங்க. ஏன்னா மாயை ஒன்னும் குறைஞ்சது கிடையாது. பயங்கர சக்திவான் தான் மாயை, இருந்தாலும் எல்லாரையும் தோக்கடிக்க முடியாது. எப்படி சொல்ல பாருங்க, சூப்பரா எல்லாரையும் தோக்கடிச்சிட முடியாது. இல்லையா, நிறைய பேர் கூட சண்டை போடுவாங்க. பரசுராம யாருமே வெல்ல முடியாது. ஆனா அந்த பரசுராம வந்து பீஷ்ம பிதாமகரை வெல்ல முடியாது. பிரதான் பாபு சொல்றாரு அவன் சக்திசாலி தான், அவன் எல்லாரையும் தோக்கடிப்பான், ஆனா எல்லாரையும் தோக்கடிச்சிட முடியாது. ஒருத்தர் விடாம தோக்கடிச்சு யாரோ ஒருத்தராவது இருப்பாங்க, ஒரு சிலராவது இருப்பாங்க. அந்த மாதிரி பயங்கர சக்திசாலி இந்த பிரம்மா. மாயைக்கிட்ட சிலர் ஜெயிக்கிறாங்க இல்லையா, அஷ்டரத்தினங்கள் ஃபுல்லா ஜெயிச்சிடறாங்க. அதுல நம்பர் ஒன் பிரம்மான்ற என்ன மாதிரி இல்லையா, சேனாதிபதி, தேவர்களின் சேனாதிபதின்றாங்களே அது அவரு தான். இந்த பிரம்மா குழந்தை தான் எல்லாரையும் விட பலசாலி ஆணாக இருக்கிறார் இல்லையா, எவ்வளவு சூப்பரான விஷயம், ஆணாக இருக்கிறார். சொல்லுவாங்கல்ல ஆண்கள்னாலே பலகீனமானவர்கள்வாங்க, காமத்துல உடல்ல பலம் இருந்தாலும் காமத்துல பலகீனமானவங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஆனா இவரு ஜெயிச்சார் இல்லையா, எல்லாரோடவும் இருந்து ஜெயிச்சார், அதனால சொல்ல முடியாது. நான் ஆணா இருக்கிறேன் நான் எப்படி ஜெயிக்கிறது சொல்ல முடியாது, பாரு பிரம்மாவை பாரு. அதுக்கு அடுத்தபடியா வசிக்கிறமா கங்கைகளாக நீங்க இருக்கிறீங்க, அதே மாதிரி நிறைய ஆண்களும் இருக்கிறாங்க. சொல்ற ஜெகதீஷ் சஞ்சய் இருக்கிறார், ஜெகதீஷ் பாயோடைய முழு பேராய அல்லது மகாபாரதத்துல உள்ள சஞ்சயோடு ஜெகதீஷ் பாய கம்பேர் பண்ணி சொல்றாரான்னு தெரியல. ஏன்னா கம்பேர் பண்ணி ஒரு வாணியில சொல்லியிருக்கிறார், சோ அப்படிதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன் இல்லையா. அப்ப இந்த கீதா ஞானத்தை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்றாரு, அந்த மாதிரி சிவபாபா நமக்கு மதுபன்ல சொல்றாரு, சோ அல்லது பாபா குழந்தைங்களுக்கு சொல்றாரு. ஆனா ஞானமே இல்லாத ஞான குருடனுக்கு புரியற மாதிரி சஞ்சய் அங்க சொல்றாரு, அந்த மாதிரி ஜெகதீஷ் பாய் சொல்றாரு. அதான் பாபா சார் புரிய வைக்கிறதுல அவ்வளவு சாமர்த்தியம் இருந்து அப்படியே நேரடியா பாக்குற மாதிரி அஞ்ஞானிகளுக்கு புரியற மாதிரி சொல்றாரு. இது ராணுவம் இல்லையா, இங்க வரிசையா பதவி இருக்குது, சேனாதிபதி, படைத்தலைவர், தளபதி எல்லாரும் இருக்கிறாங்க. இப்ப அத நினைக்கும் போது எப்படி இருக்குது, செம்மையா இருக்குல்ல. சோ இது மிலிட்ரியில இருக்கிறவங்க நிறைய பாபா குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு இது வந்து நல்லா புரியும். அதோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் சமபோதையா இருக்கும். அப்ப பயங்கர பவர் யாருக்கு இருக்கு, அவங்க சேனாதிபதி, அதுக்கு அடுத்தபடியா யாருக்கு இருக்கு, படைத்தலைவர், அதுக்கு அடுத்தபடியா யாருக்கு, தளபதி. எல்லாரும் இங்க இருக்கிறீங்க, மறைமுகமான ஆர்மி, ஸ்பிரிச்சுவல் ஆர்மி, ஆன்மீக சேனை இது. அந்த சேனைக்கும் இந்த சேனைக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க மகாபாரதத்துல காட்டின சேனை வந்து ஸ்தூலமான சேனை, அதுலயுமே பாத்தீங்கன்னா பீஷ்ம பிதாமக, சுக்கராச்சாரியர் அப்படியே வரும், துரோணாச்சாரியர் ஸ்தூலமா காட்டிட்டாங்க, தலைகீழாக்கிட்டாங்க கௌரவ பாண்டவர்களின் வித்தியாசத்தை. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னு காட்டிட்டாங்க, தலைகே ஆக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் எங்க அடிச்சுக்கிறாங்க இல்லையா, அவங்க அதாவது கௌரவர்கள் மோசமானவர்கள், மோசமான காரியம் செய்யறாங்க, அவங்கள விட மோசமான காரியம் செஞ்சு பாண்டவர்கள் ஜெயிச்ச மாதிரி கட்டில காட்டிடுறாங்க. அதான் பாபா சார் தலைகே ஆக்கிட்டாங்க, கொடுமையாக்கிட்டாங்க. சோ தாய் அதுவே அப்படி இருந்தா அதோடைய குழந்தை மற்ற மதத்துடைய வேதங்கள் எப்படி இருக்கும், கடவுளை கொலை பண்ண சொன்னார், குத்த சொன்னார், அப்படிதான் போட்டான். பாபாசுரர் முடிவு பண்ணுங்க எது ரைட்டு, நான் கொடுக்கற வழி சுகமான வழி, அவங்க கொடுக்கற வழி துக்கம் கொடுக்கற வழி, தானும் துக்கம் அடைஞ்சு மத்தவங்களையும் துக்கம் கொடுக்கற வழி, அத கடவுள் சொல்லிட்டாரு, கடவுள் சொல்லிட்டாருன்னு குரான் பைபிள் கீதை அப்படி எழுதிட்டாங்க. முடிவு பண்ணுங்க எது சுகமான வழி, எதனால சுகத்தை அடைவீங்க, நான் கொடுக்கிற இந்த முரளி மூலமாகவா அவங்க எழுதின சாஸ்திரங்கள் மூலமாகவா முடிவு பண்ணுங்க. என் வழிப்படி நடங்க. பல வழிகளா இந்த கெட்ட வழிப்படி சாஸ்திரங்களின் வழிப்படி நடந்தீங்க, வீணா போனீங்க. இப்பதான் உங்களுக்கு நல்ல வழி கிடைச்சிருக்குது, இதன்படி நடங்க. சோ இது நமக்கு என்னன்னு தெரியல, என்ன புராண கதைன்னு. சோ இது இருந்து தெரிஞ்சவங்க அவசியம் ஷேர் பண்ணுங்க, எனக்கு சொல்லுங்க வாட்ஸ்அப்ல. என்னன்னா சிட்டுக்குருவி வந்து கடலை குடிச்ச மாதிரி ஒரு கதை இருக்குதான். சோ எதுக்கோ கடலையே குடித்து வழிவிடுற மாதிரி ஏதோ இருந்திருக்கும் போல இருக்குது, என்னன்னு தெரியல. அதான் பாபா சொல்றாரு, சிட்டுக்குருவி கடலை குடிக்க முடியுமா? அதே மாதிரி அகத்தியர் கூட கடலை குடிச்ச மாதிரி கூட வரும் இல்லையா கதை. அல்லது கடலை எடுத்து தன்னுடைய அந்த கூஜா புள்ள அடக்கிட்ட மாதிரி எல்லாம் இருக்கும். சரி, உண்மையிலே நீங்க தான் அது அந்த சிட்டுக்குருவிகள். ஞானத்தை எல்லோருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? பாபா சொல்றது அப்படியே நீங்க மத்தவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அப்ப ஞான கடல் அப்படியே குடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சோ அந்த ஞான கடல் குடுக்கற ஆஸ்தி ஃபுல்லா எடுத்துட்டீங்க, உறிஞ்சு எடுத்துட்டீங்க, மிச்சமே வைக்கல பாபாவுக்குன்ட்டு. சூப்பர், எப்படி சொல்றாரு பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இல்லையா. எனக்கு எதுவுமே வைக்கல, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களை விட எனக்கு ஒண்ணு தெரியும்னு நான் சொல்ல முடியாத அளவுக்கு உனக்கு தெரிஞ்ச அத்தனையும் எனக்கும் தெரியும் பாபா அப்படின்னு பிரம்மா பாபா எடுத்துட்டேன். அதான் முழுமையா விழுங்கிடுறீங்க, முழு பொக்கிஷத்தையும் எடுத்துக்கிறீங்கன்ற எல்லா ரத்தினங்களையும் எடுத்துட்டீங்க. சோ இது ஞான ரத்தினங்களின் விஷயம், ஞான கடலின் விஷயம். அவங்க தண்ணியின் கடலை சொல்லிட்டாங்க. சோ உண்மையிலே சிட்டுக்குருவின்னு அவங்க சொன்னது பறவையே கிடையாது, உங்களை. சோ இது வேதங்கள்ல பார்த்தா தெரியும் நிறைய. ஏன்னா சிவனுடைய வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு பறவை போன மாதிரி முனிவர், இது மாதிரிலாம் நிறைய கதை இருக்கு. சோ அதெல்லாம் அது தெரிஞ்சோம் அப்படின்னா நம்ம சொல்லலாம் சூப்பரா இல்லையா. சரி, நீங்க தான் இந்த சிட்டுக்குருவி கடலை விழுங்குறீங்க, அதாவது ஞான கடலை அவங்க பறவையோட சேர்த்துட்டாங்க. அப்ப ரத்தின ஞான ரத்தினங்களை நீங்க எடுக்கிறீங்க, அவங்க வெறும் ரத்தினத்தை கொடுத்துட்டாங்க. அதான் சார், ஸ்தூல ரத்தினம் எங்க, ஞான ரத்தினம் எங்க, ஸ்தூல தண்ணி கடல் எங்க, ஞான கடல் எங்க? இந்த ஞான கடல் ஃபுல்லா கொட்டி கிடக்குது ஞான ரத்தினங்கள். இந்த ரூப் பசந்த் கதைன்னு பாபா அடிக்கடி சொல்றாரு, அது கரெக்டா புரியல. நீங்க ரூப் பசந்த் ஆகுறீங்க, அது பாத்தீங்கன்னா லவகோசம் மாதிரி ரெண்டு சகோதரர்கள் இருப்பாங்க. அவங்க ராஜ்யத்தை அடையக்கூடாதுன்றதுக்காக இன்னொரு ராணி வந்து ராஜாவுடைய இன்னொரு மனைவி வந்து துரத்திடுவாங்க காட்டுக்கு. ஆனா அந்த காட்டுக்குள்ளயும் வந்து அந்த குணம், ராஜ குணம் அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் இருக்கும், ராஜ்யமும் கட்சியில அவங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி பாபா நம்மள ரூப் பசந்தம் மாத்திர, அது ஞானத்திலும் யோகத்திலும் நிறைந்திருந்தாங்க. சோ இந்த வேர்டு எதுக்கு வருது அப்படின்னு நமக்கு தெரியல. அதாவது ரூப்னா யோகம், பசந்தனா ஞானம் அப்படின்ட்டு சொல்லுவார் பாபா அடிக்கடி. சோ இந்த ஞான ரத்தினத்தை எடுக்கிறதுனாலதான் அதிக வருமானம் கிடைக்குது. சோ பாபா ரூபாகவும் பசந்தாகவும் இருக்கிறார்ன்றத, சோ அது ஹிந்தி தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம், ஏன்னா அது டக்குன்னு யாருக்கும் அது புரியவும் இல்லை. அதனால இங்க ரூபமாவும் இருக்கிறார், ஜோதி ஸ்வரூபமாவும் இருக்கிறார்னு போட்டிருக்கிறாங்க. சோ அது ஆக்சுவலா ஹிந்தி வேர்ட் ரூப் ஸ்வரூப் அப்படின்னு வர்றது இருக்கும்னு. சோ ரூப் பசந்த்னு சொல்ற அந்த ரூபத்துக்கு ரூபம்னு போடுற ரூப்புக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. சரி பாபா சார், ஞான கடலா இருக்கிறவர் ஞானத்தை தானே சொல்லுவாரு, அவரும் நீங்களும் பார்க்க ஒரே சொரூபம் தான், ஜோதி சொரூபம் தான். ஆனா இந்த ஞானத்தின் கடல் அவரு ஒருத்தர் தான், நீங்க கிடையாது. எப்பவுமே அந்த கடல் வற்றவே வற்றாதுன்றாங்க, அது மாதிரி இந்த ஞானம் எத்தனை கல்பம் போனாலும் வற்றவே வற்றாது. அதனாலதான் ஒவ்வொரு கல்பம் முடியும் போதும் அந்த சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா நமக்குள்ள போயிடுது, அதனாலதான் நம்மள கடல்னு சொல்ல முடியாது. பாபா வந்து ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. முதல்ல பிரம்மாவுக்கு, பிறகு குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. ஆக்சுவலா பாபா பிரம்ம பாபா வாய் வழியா பேசும்போது நம்மளும் தான் கேக்குறோம், ஆனா இது இல்லாமலும் பிரம்ம பாபா சிவ பாபா பேசிக்குவாங்க அப்படியா இருக்குது. ஏன்னா இப்ப அவ்யக்த முறையில கிளியரா தெரியல, நானும் பிரம்மாவும் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்க பேசினதோட இதுதான் நமக்கு அவ்யக்த முறையிலயே வருது. சோ அப்பவுமே கூட, ஏன்னா முதல்ல பிரம்ம பாபாவுக்கு புரியணும்ல, புரிஞ்சதான் நமக்கு புரியுற மாதிரி அதை மாத்தி அழக ஈஸியாக்கி அழகாவும் சொல்லுவார். நம்மள ரூப் பசந்தாக ஞானம்ன்ற மழை நிரம்பிய மேகமா மாத்திர, ஒரே தடவை நம்மளுடைய புத்தின்ற பைய நிரப்புற, நிரப்பி ஞான மேகமாக்குற. ஆனா சாத் சன்னியாசிகள் வந்து பைய நிரப்புங்க பைய நிரப்புங்கன்ட்டு பக்தியில பாடுறாங்க. எந்த பைய நிரப்புறது? பக்தியில பை காலியா தான் ஆகுது, எங்க நிரம்புது? புத்தின்ற பை காலியா தான் ஆகுது. சோ அப்பாவை நினைவு செய்யும் போதுதான் அந்த பை நிரம்புது, தூய்மை ஆகுது. அந்த பாத்திரம் தூய்மையா இருக்கணும் நிரப்புறதுக்கு. இந்த ஞான ரத்தினத்தினால நிரப்புறாரு, ஆனா அந்த ஞானம் உள்ள தங்கணும் நிரம்பணும் அப்படின்னா தூய்மையா இருக்கணும். அதான் பாபா சொல்ற, தூய்மையா இருந்தீங்கன்னா ஞானம் இப்படி வந்து இப்படி போயிடும்ன்றது, தங்காதுன்றது. அது நம்ம அஞ்ஞானத்திலே வந்து பிரம்மச்சரியத்துலதானே ஞானம் ஸ்கூல்ல போய் படிக்கிறாங்க, ஏன்னா பிரம்மச்சரியத்துலதான் தாரணை ஆகுது. அங்க வந்து சின்ன குழந்தைங்க, ஆனா இங்க நீங்க பெரியவங்களா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், ஆணா இருந்தாலும், வயோதிகரா இருந்தாலும், பணக்காரா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும், எல்லாருமே பிரம்மச்சரியத்துல இருந்து தூய்மை ஆனாதான் இந்த ஞானம் பதியும், புரியும், புத்தியுடைய பூட்டு திறக்கும். சோ அதுக்கு என்ன பண்ணணும், யோகத்துல நிரந்தர யோகத்துல இருக்க இருக்க ஆத்மாவுக்கு அந்த சக்தி கிடைக்கும். ஏன்னா ஆனா அப்படி யோகத்துல இருக்க விட்டுறாது, உங்களை தூய்மையா இருக்க விட்டுறாது, தூய்மையின் சக்தி வர விட்டுறாது மாயா. ஏன்னா இது யுத்த மைதானம், அதுல முக்கியமான பயங்கரமான பலசாலி முன்னாடி நிக்கிறாரு பிரம்ம பாபா. அதுக்கு அடுத்தபடியா பக்கத்திலேயே இருக்கிறாங்க மம்மா. இவங்களுடைய புகழ் எவ்வளவு ஃபேமஸா இருக்குது இல்லையா? அதுலயும் பாத்தீங்கன்னா சிவசக்தி சேனையில முன்னாடி நிக்கிறது மம்மா, பிரம்மா மறைமுகமா இருக்கிறார். ஆக்சுவலா பிரம்மாவும் ஒரு ஜெகதம்பா தான், ஆனா ஆணா இருக்கிறதுனால மறைமுகமா இருக்கிறார். ஜெகதம்பா பிரம்மாவின் மகள். சோ இங்க மறைமுகமா இருக்கிறாருன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. சிவபாபா மறைமுகமா தானே இருக்கிறார். இப்ப என்ன அர்த்தம், புராண கதைகள்ல பாத்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு அம்மன் போவாங்க, பார்வதி தேவி தான் போவாங்க. ஆனா போட்டுட்டு சொல்லுவாங்க, நானும் சிவனும் இணைஞ்சு இருக்கிறோம், இது உண்மையிலே நான் ஜெயிக்கல, சிவன் ஜெயிச்சாருமா. அதே மாதிரி மம்மா முன்னாடி இருக்கிறாங்க, ஆனா பின்னாடி பிரம்மா பாபாவும் சிவபாபாவும் இருக்கிறாங்க. அதுதான் மறைமுகமா இருக்காங்க. ஏன்னா மம்மா வந்து சிவபாபாவுடைய ஞானத்தையும் பிரம்மாவுடைய நடத்தையும் பார்த்து பார்த்து தன்னை செதுக்குறாங்க அப்படி. சோ அப்ப அது என்ன, அது 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 லவ் யூ பாபா. அதுதான் பாத்தீங்கன்னா இது ஆச்சரியமா இருக்கு, இதை சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து யார் சொல்ற மாதிரி அப்படியே டச் ஆகிட்டே வருது பாருங்க. சோ அதுதான் பாபா பண்றாரு. அது மம்மா மூலமா பண்ணாலுமே கூட பண்றது யாரு, பாபா தான் இல்லையா? இதுதான் பாத்தீங்கன்னா கர்ணன் வந்து அந்த சாரி கர்ணன் இல்ல ஏகலைவன், ஏகலைவன் வந்து துரோணாச்சாரியருடைய வித்தைய ஒளிஞ்சிருந்து பார்த்தே கத்துக்கும். பாபா அதனால அவரை தான் குருவாக்கும். அப்ப குரு தட்சணை கேட்கும்போது அவருடைய கட்ட விரல கேக்குறாரு, கொடுத்துடுறாங்க. சோ கதை அப்படி போயிடுது. பட் ஆனா நீ மறைஞ்சிருந்து பார்த்தாலும் உனக்கு அதுதான் குரு. அப்போ நீ கத்துக்கிட்டது உண்மையில யாருடையது? அவருடையது. சோ பண்றதே அவரு தான்ன்ற. சோ அதான் பாபா சொல்றாரு, மம்மா பண்றாங்க ஆனா உண்மையிலே அது யாரோடது? பிரம்மாவுடையது, சிவபாபாவுடையது. அது மம்மா புக்ல கூட இருக்கும், பிரம்ம பாபா யார்கிட்டயோ ஏதோ ஒரு பிரச்சனைக்காக பேசிட்டு இருக்கும்போது அம்மாவும் இன்னொரு சிஸ்டம் ஒளிஞ்சிருந்து கேட்டாங்க. கேட்டுட்டு சொல்லுவாங்க, பாரு பிரம்ம பாபா நமக்காக நம்ம மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறாரு, நம்மளும் அப்படி இருக்கணும். அப்ப பாருங்க மறைஞ்சு மறைஞ்சு பாருங்க, இதுதான் அங்க வெளிப்படுது சூப்பரா. எவ்வளவு செம சூப்பர் இல்ல. அதனாலதான் பிரம்ம பாபா மம்மாவை முன்னுக்கு வைப்பார், மம்மா பிரம்மாவை முன்னுக்கு வைப்பாங்க. ஆமா சார், பிரம்மாவுடைய மகள் இந்த ஜெகதம்பா சரஸ்வதி. அப்ப உண்மையில அம்மா யாரு ஜெகதம்பாவுக்கு? சரி, ஜெகதம்பாவுக்கு அம்மாவும் பிரம்மா தான், அப்பாவும் பிரம்மா தான், அம்மாவும் பிரம்மா தான். அது எல்லாருக்கும் பிரம்மா அம்மான்ற அர்த்தத்துல, அல்லது இன்னொரு அப்பான்னு கூட சொல்லுவோம் இல்லையா. பட் ஆனா இன்னொரு அர்த்தத்துல சிவபாபா, அதாவது நம்மள மாதிரியேதான். நமக்கு பிரம்மா எப்படி அம்மா சிவபாபா அப்பாவோ அதே மாதிரிதான் அம்மாவுக்கும். ஆனா நம்பர் ஒன் ஞானத்தை தாரணை செஞ்சா, கல்பத்துக்கு முன்னாடி சொன்ன அதே ஞான விஷயங்களை, ஆழமான விஷயங்களை தான் நான் இப்பவும் சொல்றேன், சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு கல்பத்திலயும். பாபா சார் இன்னும் நிறைய குழந்தைங்க வருவாங்க, கடைசி வரை வந்துகிட்டே இருப்பாங்க, வளர்ச்சி அடைஞ்சுகிட்டே இருக்கும், ஆனா தடையும் வந்துகிட்டே இருக்கும். ஆனா கண்டிப்பா இந்த மரம் வளரும், பலன் தரக்கூடியதா இருக்கும். சில குழந்தைங்க மலர்களின் ராஜாவாக இருப்பாங்க, இல்லையா? மலர்களின் ராஜான்ட்டு ரோஜாவை தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. சோ அந்த மாதிரி பக்கா மலர் ரோஜா வந்து வாசனையும் இருக்கும், பாக்குறதுக்கும் அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். பாருங்க மல்லிகைப்பூ அவ்வளவு வாசனை தான், ஆனா அதை ஒண்ணு யாரும் படம் பிடிச்சி போடுறது இல்லையா. யாராவது வாட்ஸ்அப் பேஸ்புக்ல டிபியா மல்லிகைப்பூ வைக்கிறாங்க, ஆனா ரோஜா பூ வைக்கிறாங்க இல்லையா. அப்ப வாசனை பிளஸ் அழகு பிளஸ் கலர் எல்லாமே. சோ இந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னார்ல அந்த மாதிரி மலரா இருக்கிறீங்களா அப்படின்ட்டு, சரி அந்த மாதிரி பழமா இருக்கிறீங்களான்னு பழத்தை வச்சு சொன்னாரு. சரி, சோ சிலர் மலர்களின் ராஜாவா இருக்கிறாங்க. எப்படி அந்த 108 மாலையில மேல வந்து பாபாவுடைய ரூபம் இருக்கும் மலர்ன்னுவாங்களே, அந்த மாதிரி நீங்களும் ஆவீங்க, பாபாவுக்கு சமமா ஆவீங்க, ஆகுங்க. அதனால நீங்க பசந்த் மட்டும் இல்ல, ரூபசந்த் ஆகணும் இல்லையா. வெறும் ஞானம் மட்டும் கேட்டவங்களா இருக்க கூடாது, அந்த ஞானத்தின் சொரூபம் ஆகணும் ரூப். சோ அதனால அந்த சொரூபம்தான் ரூப்ன்னு சொல்றாங்க மக்கள் இருக்கு இல்லையா. ஞானத்தின் சொரூபம் ஆகணும் யோகம், அதாவது ஞானத்தின் சொரூபமே யோகம் தான் இல்லையா. சோ அப்படி ஆகணும், அப்படி உங்களை ஆக்குறதுக்காக ரூப் பசந்த் பாபா வந்திருக்கார். ஞானம் யோகத்தில் நிரம்பிய மேகமான பாபா வந்திருக்கிறார். அந்த ஞானம் மழை பொழிஞ்சு நம்மளையும் தனக்கு சமமா மாத்துற நல்லது, சம பவர்ஃபுல்லான வாணி இல்லையா. சரி, இனிமையிலும் இனிய செல்லமான குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணிக்கான முக்கிய சாரம், முள்ளிலிருந்து மலராக்கும் சேவை செய்யணும், பாபாவுக்கு சமமாக ரூப் பசந்த் ஆகணும். சக்திசாலியான சரி முள்ளிலிருந்து மலராக்கணும். அதுல நம்பர் ஒன் மலர் பிரம்ம பாபா, எப்பவுமே மலரா இருக்கிறது சிவன். அந்த மாதிரி ஆகணும், நம்மளும் அவர மாதிரி இனிமையானவரா ஆகணும், அவர மாதிரி அன்பா இருக்கணும். அவரு பேசும்போது நமக்குள்ள என்னென்னமோ பண்ணுது, அந்த மாதிரி நம்ம பேசுறது மத்தவங்களுக்குள்ள பண்ணணும். அவ்வளவு இனிமையானவனா, அவ்வளவு சாஃப்டானவங்களா ஆகணும். பாபாவுக்கு சமமா ஞானமும் ஞான சொரூபமாகவும் இருக்கணும், ஞானி மற்றும் யோகி ஆத்மாவாகணும். சக்திசாலியான குரு இருக்கிறார், உஸ்தாத் அப்படின்னு போட்டிருக்காங்க ஹிந்தி வார்த்தை. சக்திசாலியான குரு கொடுக்கிற வழிப்படி ஸ்ரீமத் படி நடந்து மாயை முற்றிலும் வென்றவராகுங்க. இது இது வந்து சம பவர்ஃபுல் இன்னைக்கு வானிலை சொன்னது. மாயை பலசாலிதான், ஆனா எல்லாரையும் அவனால வீழ்த்த முடியாது. பலசாலிக்கும் ஒரு பலசாலி வருவான்வாங்களே, அந்த பலசாலிய நீங்க ஆகணும், மாயை வெல்லணும். பிரம்மா பாபா வென்றாருல, மம்மா வென்றாருல, ஏன் உன்னால முடியாது? அவங்கள மம்மா பாபா நீ சொல்ற, உன் அப்பா தானே. அப்ப அர்ஜுனனுக்கு ஈக்குவலா அபிமன்யு சண்டை போடுறதா காட்டுறாங்க. இருந்தாலும் கவனக்குறைவில் அவன் விழுந்துடுறான். அந்த மாதிரி நம்ம விழுந்துடக்கூடாது. மாயை வென்றவர்களாகணும், உலகத்தையே வென்றவர்களாகணும். மாயை வென்றுட்டீங்கன்னா தான் உலகத்தை வெல்ல முடியும். அதனால ஒருபோதும் தோல்வி அடையக்கூடாது. இங்க இது வந்து யுத்தம்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு கவர்ச்சிகரமான ஒரு நபர் கண்ணு பாருன்னு சொல்லும் போது அங்க ராஜ்யத்தை இழக்குறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ராஜ்யத்து சண்டையில வந்து நீங்க அலட்சியமா இருக்கிறீங்க, யாரோ ஒருத்தவங்க கழுத்தை வச்சுட்டான்னு புரிஞ்சுக்கோங்க. மகாபாரத யுத்தம் இங்க மாயோடு நடக்கிற யுத்தத்தை அங்க காட்டியிருக்கிறாங்களே, அது நல்லதா போச்சு. ஏன்னா நமக்கு பாபா ஞானம் புரிஞ்ச பிறகு நம்ம அப்படி எடுக்கும்போது சுய புருஷார்த்தத்துக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். ஒருபோதும் தோல்வி அடையக்கூடாது. ஒரு தடவை தோத்துட்டீங்கன்னா கல்ப கல்பத்துக்கும் தோத்துருவோம், அது வேற நினைக்கிறோம் இல்லையா. ஒருபோதும் தோல்வி அடையக்கூடாது. மாயை வென்றவர் ஆகணும், பயங்கர பவர்ஃபுல்லான முறையில் இன்னைக்கு இல்லையா. சரி, வரதானம். சோ அதுக்கு என்ன பண்ணணும், அடி மேல அடி பாபாவுடைய வழிபடி நடக்கும். அதுதான் அப்பதான் மாயை வெல்ல முடியும், உலகத்தை வெல்ல முடியும். ஒருபோதும் தோக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணும், பாபா கிட்ட கேட்டு கேட்டு நடங்க, கரெக்டா நடத்துங்க. புரிஞ்சுக்கோங்க, பாபா கிட்ட இல்ல மத்தவங்க கிட்ட கிடையாது. அப்படியே ஞானத்துல உழுகி பாபாவை ரொம்ப உயிரா நினைச்சு பாபா ஞானத்தை கரெக்டா புரிஞ்சவங்க கிட்ட கேட்கலாம். ஆனா இந்த மாதிரி புரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியா தான் இருப்பாங்க. அதுக்கு நீங்க டைரக்டா முதல்ல படிச்சாலே புரிஞ்சிடும். சோ அதன்படி நடந்தீங்கன்னா மாயை வென்றுடுவீங்க. சில சமயம் மற்றவங்க குடுக்கிற வழியே உங்களை பிடிச்சி மாயில தள்ளுற மாதிரி ஆயிடும். சரி, ஒருபோதும் தோல்வி அடையக்கூடாது. வரதானம், ஒவ்வொருத்தருடைய சுபாவ சமஸ்காரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட மோதுறதுக்கு பதிலா பாதுகாப்பா இருக்கக்கூடிய மாஸ்டர் ஞானக்கடல் ஆகுங்க. ஒவ்வொருவருடைய சுபாவ சமஸ்காரத்தை அறிந்து மோதுவதற்கு பதிலாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாஸ்டர் ஞானக்கடல் ஆகுங்க. அதுக்கு விளக்கம், எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க உங்க புத்தி மூலமா சின்னதாகவும் ஆக்கிடலாம், அல்லது ரொம்ப பெருசா ஊதி பெருசாவும் ஆக்கிடலாம். எல்லாத்துக்கும் ஆதாரம் உங்க புத்தி தான். அதனால எல்லாருடைய சுபாவ சமஸ்காரமும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. உங்களை சுத்தி இருக்கிறவங்க அவங்கவுங்களுக்கு இந்தந்த கேரக்டர், அதாவது அவங்கவுங்களுடைய சுபாவம் நமக்கு தெரியும். இந்த ஞானம் நிறைந்தவர்களா ஆகிட்டீங்க. ஏன்னா அந்த சமஸ்காரத்தை மாத்துறது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு தெரியும். இந்த ஞானம் நிறைஞ்சு இருக்கிறதுனால நீங்க யாருடைய சுபாவ சமஸ்காரத்தோடவும் மோத முடியாது, மோத முடியாது. ஆக்சுவலா ஒரு ஒரு மாதாஜி தூய்மையின் காரணமாக பிரச்சனை கணவனோட. சோ அத அவங்க குடும்பத்துல இருக்கிற இன்னொருத்தர் வந்து சொல்றாங்க, இது என்ன இந்த முரளி கேட்க ஆரம்பிச்சதுல இருந்துதான் இப்படி ஆகுறாங்க, பல வருஷமா சென்டருக்கு போயிட்டு இருக்கிறாங்க, அப்பெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது இல்ல, இப்பதான் தொடக்கூட கூடாதுன்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் சொன்ன, அவங்கள முரளி கேட்க சொல்லுங்க, மாறிடுவாங்கன்ட்டு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அவருக்கு 56-60 வயசு ஆயிடுச்சு பிரதர், அவரு மாற மாட்டாரு அப்படின்றாங்க. எவ்வளவு வயசானாலும் யாருடைய சமஸ்காரமோ அவ்வளவு சீக்கிரம் மாறாது இல்லையா. சோ அத புரிஞ்சுக்கிட்டு மோதிட்டு இருக்க தேவை, அவங்க போனா இப்படிதான் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி அப்படியே வளைஞ்சு கொடுத்து போங்க. அவ்வளவுதான். அப்படியே மோதி நீங்க ஜெயிச்சாலும் எல்லா டைமும் ஒன்றும் ஜெயிக்க முடியாது, ஏதோ ஒரு டைம் ஜெயிக்கலாம். அந்த ஜெயிச்சதே உங்களுக்கு பெரிய சாபம் ஆயிடும். ஏன்னா எத்தனை பேர் கூட மோதி மோதி வாழ்க்கையை சின்ன பண்ண ஆயிடும் இல்லையா? ஸோ பாபா குழந்தை ஆயிட்டோம், இந்த ஞானம் தெரிஞ்சிடுச்சு, அது மட்டும் இல்லாம நாடகத்துல பதிவானது நடந்தே தீரும் தெரிஞ்சிச்சு, அதுக்கேத்த மாதிரி வாழ்ந்துப்போம். ஆனா பாபா சொல்லிட்டாரு எல்லாமே நன்மைக்கு, கம்முன்னு போயிட்டே இருங்க, எது நடந்தாலும் நன்மைக்கு. அதனால அப்படி 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 வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். மோதிட்டு இருக்க தேவையில்ல, ஏன்னா ஞானம் தெரிஞ்சிச்சு. அவன் அது அப்படிதான், மலை உயர்ந்து இருக்கும், பள்ளம் கீழே இருக்கும், இது ரெண்டும் தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சுக்கிட்டு மலையோட மோதிக்கிட்டு இருப்பாங்களா அல்லது பள்ளத்துல விழுவாங்களா? ஒதுக்கி போயிடுவாங்க. அது ஜடப்பொருள். மனிதர்களும் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. அதனால மோதாதீங்க, நவறு நவறுன்னு கத்தாதீங்க, நீங்க ஒதுங்கி போங்க. சம சம சூப்பரான விஷயம், நீங்க ஒதுங்கி போங்க, உங்களை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கோங்க. அதனால வேலையிலிருந்து சேவையிலிருந்து ஒதுங்கிடாதீங்க. பாதுகாப்பின் சக்தியின் மூலமாக நீங்களும் பாதுகாப்பா இருந்து மற்றவங்களையும் பாதுகாப்பா வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் ஒதுங்குறது. சோ சூப்பரா சொல்லலாம். இதுல ஒதுங்கி போங்கன்றது அவங்களை பார்த்தாலே விட்டுட்டு ஓடுறதுன்னு அர்த்தத்துல தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பாபா பாருங்க எவ்வளவு கவனமா சொல்றாரு பாருங்க. கிருஷ்ணனை கண்டா தூர விலகு அப்படின்ட்டு, அதாவது விலகுங்க, ஆனா சேவையை விட்டே போற அளவுக்கு விலகிடாதீங்கன்ற. அவரு அந்த சேவையில இருக்கிறாரு, அவர் தான் அந்த சென்டரோட இன்சார்ஜ், நாங்க இருக்கவே மாட்டேன் அப்படி போயிடுறது கிடையாது. அவர்கிட்ட பட்டும் படாம இருங்க, ஆனா சேவையை விட்டு போய், ஏன்னா உங்களுக்கு தெரியும் பாதுகாப்பு சக்தி. சோ ஒரு டைமுக்கு அப்புறம் நல்ல அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விலகி விலகி இருந்து ஆனா சேவையில இருக்க ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஆயிடும், அப்படியே பழகி போயிடும். ஏன்னா கூடவே ஞானம் வேற வருது, அந்த சக்தி வேற வருது. இப்ப உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நிறைய இடத்துல இருக்கும். நானே கேள்விப்பட்டிருக்கிறேன் நிறைய சென்டர்ல பாத்தீங்கன்னா, ஒரு சில சென்டர்ல வந்து இன்சார்ஜா இருக்கிறவங்களுக்கு நிறைய அசுர குணம், அதாவது கோபம் துக்கம் கொடுக்கற குணம் இருக்கும். அதாவது அவங்களுக்கு பேச தெரியாம பேசுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சென்டர்ல ரொம்ப வருஷமா இருக்கிறவங்க வந்து புதுசா வரவங்க கிட்ட சொல்லுவாங்க, அவங்க அப்படிதான் கண்டுக்காதீங்க நல்லவங்க தான், ஆனா அவங்களுக்கு அப்படிதான் பேச தெரியாதுன்னு. சோ அது அவங்க சொல்ற விதம் வந்து ஓ அப்படி ஆமா இல்ல அப்படி நீங்க கண்டுக்காதீங்க அதெல்லாம் அப்படிதான் நம்ம பாப்பாக்காக வரும். அப்ப இந்த இது அவங்க சொல்லும் பொழுது மத்தவங்களை பாதுகாக்கிறோம் இல்லையா? சேவை நம்ம விட்டுருக்க பாபா வைக்கிற டெஸ்ட் பேப்பர் இது, இதையும் மீறி. ஏன்னா ஒரு சேவை செய்யறது சாதாரண விஷயம் இல்ல, தடை வரும். நீங்க தனியாவே சேவை செஞ்சாலும் தடை வரும். சோ தடையை நீங்க வெல்லணும். சென்டர்ல இருந்த மட்டும் இல்ல, நீங்க தனியா சேவை செஞ்சாலும் தடை வரதான் செய்யும். அந்த தடையை எப்படி வெல்றதுன்னு பாக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு பேருதான் ஒதுங்கி போறது இல்லையா? அப்ப சமஸ்காரத்துக்கு ஏத்த மாதிரி அப்படி வளைஞ்சு கொடுத்து போறதுன்னு அர்த்தம். அதனால அவங்க கிட்ட மோதிட்டு இருக்க கூடாது, இது ரொம்ப 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 முக்கியமானது. மோதிட்டு இருக்க கூடாது, உங்களை பாதுகாத்துக்கிட்டு மத்தவங்களையும் பாதுகாப்பு வச்சுட்டு போயிட்டே இருங்க. ஸ்லோகன், பறக்கும் கலையின் அனுபவம் ஆகணும்னா சதா உங்களுடைய பாக்கியத்தின் நினைவுலையும், இந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்த வள்ளல் சிவபாபாவுடைய நினைவுலையும் இருங்க. அப்பதான் அந்த பறக்கும் கலை பறந்துகிட்டே இருப்பீங்க. பறக்கும் கலையின் அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் சதா பாக்கியம் மற்றும் பாக்கியதாதாவின் நினைவில் இருங்கள். சோ பாபாவும் நீங்க என்னென்னலாம் அடைஞ்சீங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? நேத்து வானிலே பாபா டச் பண்ணார். நீங்க எதை விடணும்னு யோசிக்க தேவையில்ல, எதெல்லாம் அடைஞ்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு மாய வென்றிருக்கீங்க, அதை மைண்ட்ல அசப்போட்டுக்கிட்டே இருங்க. சோ அப்ப என்ன ஆகும், பறந்துகிட்டே இருப்பீங்க. அப்படி இருந்துச்சுன்னா சுத்தி என்ன நடந்தாலும் நீங்க அப்படியே பறந்துகிட்டே இருக்கணும். ஒரு பாட்டு வரும், ஏதோ நடக்கிறது சுகமாய் இருக்கிறது, அது மாதிரி அப்படியே பறந்துகிட்டே இருப்பீங்க. எப்ப வெறும் பாபா அப்படின்னு. அப்ப ஒருத்தர் பேசுனது நமக்கு துக்கத்தை கொடுக்க கூடியது, ஆனா அதுவே உங்களை சுகமா பார்க்க வைக்கும். ஏன்னா உங்களுடைய புத்தி பாபாவோட கனெக்ட் பண்ணுது. ஏன்னா நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பேசுறாங்கன்னா ஈஸியா பாபா கிட்ட புத்தி போயிடும். நமக்கு பிடிச்ச விஷயத்த பேசும்போது நம்ம அதுல போய் கவனத்தை கொடுத்துடும். அப்ப பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது இல்லையா. அப்ப பிடிச்ச விஷயத்த பேசும்போதும் பாபா கிட்ட போகணும், அதான் சேலஞ்ச். நமக்கு பிடிக்காதவங்க பேசும்போது பாபா கிட்ட போறது மட்டும் இல்ல, பிடிச்சவங்க பேசும்போதும் பாபா கிட்ட போயிடணும். அப்பதான் இந்த நிரந்தரமா பறக்கும் கலையில பறந்துகிட்டே இருப்பீங்க, மத்தவங்களுக்கு சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. விஷு விஷயா முரளி நடத்தினதுக்கு தேங்க்யூ பாப்தாதா. ஓம் சாந்தி.